إن الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له نشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدًا عبده ورسوله صلى الله على سيدنا وحبيبنا وشفيعنا وقرة أعيننا مولانا محمد صلى الله عليه وسلم وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون صدق الله مولانا العلي العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم ما منكم من رجل إلا سيكلمه ربه ليس بينه وبينه ترجمان فينظر أيمن منه فلا يرى إلا ما قدم وينظر أشأم منه فلا يرى إلا ما قدم وينظر بين يديه فلا يرى إلا النار تلقاء وجهه فاتقوا النار ولو بشق تمرة فمن لم يجد فبكلمة طيبة رواه البخاري ومسلم صدق رسول الله صلى الله عليه وسلم கண்ணியத்துக்குரிய மதிப்புக்குரிய மேலான சகோதரர்களே அன்பான தாய்மார்களே சகோதரிகளே ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் ஜல்ல ஜலாலஹு சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு இந்த துனியாவுடைய வாழ்க்கையில் தந்திருக்கக்கூடிய இந்த வாழ்க்கை இருக்கிறதே இந்த துனியாவில் அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய இந்த வாழ்க்கை இருக்கிறதே இது மிகவும் சுருக்கமான ஒரு வாழ்க்கை விசாலமான நீண்ட கால ஒரு வாழ்க்கையை அல்லாஹ் எங்களுக்கு தரல மாற்றமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு மிக சுருக்கமான ஒரு வாழ்க்கையை தான் தந்திருக்கிறான் ஹஜரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த துனியாவுடைய வாழ்க்கை மிகவும் சுருக்கமானது என்று சொல்றதுக்கு ஒரு அழகான உதாரணத்தை சொல்லி காட்டினாங்க ஒரு அழகான உதாரணத்தை சொல்லி விளங்கப்படுத்தினாங்க இந்த துனியாவுடைய வாழ்க்கை மிகவும் சுருக்கமானது என்று சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களில் ஒருவர் தனது விரலை கையுடைய விரல்களில் ஒரு விரலை எடுத்து பிரமாண்டமான கடல் இருக்குது அந்த கடல் அப்படியே நனைய விட்டுட்டு வெளியில் எடுத்து பார்க்கட்டும் ஃபல்யந்துர் பிமயர்ஜா அவர் அந்த விரல் நனைஞ்சதுக்கு பின்னால் வெளியில் எடுத்தால் விரலில் எவ்வளோ தண்ணி பேலன்ஸ் ஆக போகுது தண்ணி எவ்வளோ கை விரலில் எஞ்ச போகுது எவ்வளோ எஞ்சும்னு சொல்லி கேட்டால் நாங்கள் சொல்லுவோம் அது சில சொட்டுகள் தண்ணி சொட்டுகள் அதுவும் வடிந்து பெய்திடும் எஞ்சிறது வந்து ஈரழிப்பு தன்மை மட்டும்தான் விரலில் ஒட்டி இருக்கக்கூடிய ஈரழிப்பு தன்மை மட்டும்தான் அது எஞ்ச போகுது பாக்கையாக போகுது மற்ற தண்ணி எல்லாம் அப்படியே கடலில் வடிஞ்சிடும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க கையில நனையக்கூடிய விரல்ல நனையக்கூடிய தண்ணியுடைய அளவுதான் இந்த துனியாவுடைய வாழ்க்கைண்டா, அவ்வளோ பிரமாண்டமான கடல் தான் ஆகரத்துடைய வாழ்க்கை என்று சொல்லி சொன்னாங்க. இந்த துனியாவுடைய வாழ்க்கையை நாங்கள் பெரிய வாழ்க்கையை போல யோசிக்கிறோம். நாங்கள் யோசிக்கிறோம் சுருக்கமான வாழ்க்கை, கொஞ்சமான வாழ்க்கை. இந்த மௌலவிமார் சொல்றாங்களே பயான்ல, இது எப்படி சாத்தியப்பட போகுது? துனியாவுடைய வாழ்க்கை பெரிய விசாலமான வாழ்க்கை தானே நாங்கள் யோசிக்கிறோம். கண்ணியமான சகோதரர்களே, அன்பான தாய்மார்களே, ஆகரத்துடைய வாழ்க்கையோட துனியாவுடைய வாழ்க்கையை ஒப்பீடு செஞ்சு பார்த்தா தான் விளங்குது, இந்த துனியாவுடைய வாழ்க்கை மிகவும் கொஞ்சமானது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானே, ஃபமாமதாஉல் ஹயாத்தித் துன்யா ஃபில் ஆகிரத்தி இல்லா கலீல். ஆகிரத்துடைய வாழ்க்கையோடு துனியாவுடைய வாழ்க்கையை ஒப்பீடு செய்து பார்க்கும் போது துனியாவுடைய வாழ்க்கை மிச்சம் சுருக்கமானது, மிகவும் குறுகியது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறார். சகோதரர்களே, பெரியார்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, ஆகரா மிகவும் விசாலமானது. முடிவில்லாத வாழ்க்கை, அழிவில்லாத வாழ்க்கை, நிரந்தரமான வாழ்க்கை. துனியாவுடைய வாழ்க்கை நிரந்தரம் இல்லை, நிச்சயம் இல்லை. இப்ப இன்றைக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்ற நிலைமையை சொல்லலாம், நாளைக்கு எப்படி இருக்கும் இப்ப சொல்லலாது. இன்றைக்கு கோடீஸ்வரராயிருக்கிறவர் நாளைக்கு ஏழையாக மாறுவார். இன்றைக்கு ஏழையாயிருக்கிறவர் சில நேரம் நாளைக்கு கோடீஸ்வரராக மாறுவார். இதுதான் துனியா. சில வினாடிகள்ல அல்லாஹ் நாடிட்டாண்டா கோடி கணக்கு காசு கிடைக்கலாம். சில வினாடிகள்ல அல்லாஹ் நாடிட்டாண்டா உள்ள கோடி கணக்கு காசு கையொட்டு நழுவி பேசிடலாம். இதுதான் துனியா. நல்ல சுகமாயிருக்கிறார், அடுத்த நிமிஷம் பார்த்தா நோயாளியாக மாறிடுவார். நோயிலே படுத்திருப்பார், மருந்துக்கு மேல மருந்து நிறுத்திருப்பார். சில நேரங்களில் பார்த்தா நல்ல சுகமாக இருப்பார், சந்தோஷமாயிருப்பார், சந்தோஷமான இடத்தில் இருப்பார், சந்தோஷமான நிலைமையில் இருப்பார். சில நேரம் பார்த்தா கவலையாக மாறிடுவார், கவலையோடு இருப்பார், துக்கத்தோடு இருப்பார், பிரச்சனையோடு இருப்பார். சில வினாடிகள்ல பார்த்தா சந்தோஷமான ஒரு நிகழ்வு நடந்துடும், அப்படி சந்தோஷமாக மாறிடுவாங்க. எதுவுமே நிச்சயம் இல்லை, எதுவுமே நிரந்தரம் இல்லை, எதுவுமே எந்த உறுதிமானமும் இல்லை, எதுக்கும் எந்த ப்ரூஃபும் இல்லை, எந்த உறுதியும் இல்லை. ஆனால் நேர் மாற்றமானது தான் ஆகரத்துடைய வாழ்க்கை. ஆகரத்துடைய வாழ்க்கை இருக்கிறே சகோதரர்களே, பெரியார்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, நிம்மதி என்று சொன்னா நிரந்தரமான நிம்மதி, சந்தோஷம்தான் நிரந்தரமான சந்தோஷம். சொர்க்கத்துக்குள்ள போகக்கூடிய நேரத்தில் ஹதீஸ்ல வந்திருக்கிறது, சொர்க்கத்துக்குள்ள ஒரு சொர்க்கவாதி போறாரு, அந்த சொர்க்கத்துக்கு ஒரு வாசல் இருக்கும், அந்த சொர்க்கத்துக்கு ஒரு தோட்டம் இருக்கும், அந்த தோட்டத்துக்கு ஒரு கேட் இருக்கும், அந்த கேட்டுக்குள்ளால நுழைகிறாரு, சொர்க்கத்துடைய வாசலுக்கிட்ட வாராரு. அந்த தோட்டத்துடைய கேட்ல இருந்து வாசலுக்கு வார கேப்ல மலக்குகள் ரெண்டு பக்கத்துக்கும் இருந்து கொண்டு இந்த சொர்க்கவாதிக்கு நன்மாராயம் சொல்லுவாங்களாம், பஷாரத் சொல்லுவாங்களாம், நன்மாராயம் சொல்லுவாங்களாம். நாலு விஷயத்தை சொல்லுவாங்க. இந்த நாலு விஷயமும் சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, துனியால யாருக்கும் யாரை பார்த்தும் சொல்லலாத நாலு விஷயம். துனியால நிறைய பேர் நன்மாராயம் சொல்லுவாங்க, விஷ் பண்ணுவாங்க. ஆனா சொர்க்கத்தில் சொல்லக்கூடிய இந்த நாலு நன்மாராயத்தை துனியால யாருக்கும் யாரை பார்த்தும் சொல்லலாது. முதலாவது நன்மாராயம் என்னது? முதலாவது சொர்க்கத்துக்குள்ள போக்குள்ள மலக்குகள் சொல்ற நன்மாராயம், இன்னலக்கும் அன்தஹயோ ஃபலா தமூது அபதா. வாங்க வாங்க, வருகை உண்டாகட்டும் உங்களுக்கு, உங்களுக்கு நிரந்தரமான வாழ்க்கை இந்த சொர்க்கத்தில், நீங்க மௌத்தாகவே மாட்டீங்கன்னு சொல்லுவாங்க. துனியால யார சரிய பார்த்து அப்படி சொல்லலுமா? பல்லாண்டு காலம் வாழ்கன்னு சொல்றாங்க. அப்படின்னா கருத்து என்ன? பல்லாண்டு காலத்துக்கு போற உங்களுக்கு ஒரு மரணம் இருக்குது. அதாவது வார்த்தைகளால நன்மாராயம் சொல்றண்டா, மலக்குகள் சொல்லக்கூடிய வார்த்தை. என்ன வார்த்தை? நிரந்தரமான வாழ்க்கை, மௌத்தே இல்லை உங்களுக்கு. இங்க துனியால யாரு சரிக்கு சொல்லலுமா? நீங்க மௌத்தாகாம வாழ்வீங்க. யாரு சரிக்கு சொல்லலுமா இந்த வார்த்தையை?
நிரந்தரமான வாழ்க்கை சொர்க்கத்தில் மலக்குகள் சொல்லுவாங்க மௌத்தாக மாட்டீங்க. இரண்டாவது நன்மாராயம் சொல்லுவாங்க, இன்னலகும் அன்தஸ்ஹு ஃலா தஸ்குனு அபதா. இந்த சொர்க்கத்தில் உங்களுக்கு நிரந்தரமான சுகம், நீங்க நோயாளியாகவே மாட்டீங்க. நீங்க துனியால நோய் வரவே மாட்டுச்சுன்னு யார் சரிக்கு சொல்லலுமா? சகோதரர்களே, பெரியார்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, சொர்க்கத்துக்குள்ள போக்குள்ள நன்மாராயம் என்ன, உங்களுக்கு நோயே வரமாட்டாது. மூணாவது நன்மாராயம் என்னது, இன்னலகும் அந்த சுப்பு ஃலா தஹ்ரமு அபதா. வாங்க வாங்க, உங்களுக்கு நிரந்தரமான வாலிபம் வயோதிப்பமே உண்டாக மாட்டாது. வயோதிப்பம் வராது உங்களுக்கு, தாடி பழுக்காது, முடி பழுக்காது, உடம்புல சுருக்கம் விழாது, பல்லு விழாது, பேச்சு மாறாது, உங்களுக்கு வயோதிப்பம் வராது சுருக்கத்தில். அல்லமா இப்னுல் கய்யிம் அல்-ஜௌஸியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எழுதியிருக்கிறாங்க, ஆண்களுக்கு அல்லாஹ் நிர்ணயம் செஞ்சிருக்கக்கூடிய வயது 33 வயது. சொர்க்கத்தில் 33 வயது வாலிபர்கள் எல்லாரும். இப்ப வாலிபர்கள் சொர்க்கத்தில் வாலிபமாயிருப்பாங்க. 1000 வருஷம் கடந்தாலும் 1033 ஆகிறது இல்ல, 33 தான். பெண்களுக்கு அல்லாஹ் வச்சிக்கக்கூடிய வயது எல்லை 18 வயதுடைய பெண்கள் அவங்க என்றைக்கும் 18 தான் இருப்பாங்க. 1000 வருஷத்துக்கு போறோம், 1018 ஆகிறது இல்ல, 18 தான். சுபஹானல்லாஹ், எப்படிப்பட்ட வாழ்க்கை. நாலாவது நன்மாராய மலக்குகள் சொல்லுவாங்களாம், இன்னலகும் அன்தன்இமு ஃலா தயஸு அபதா. நீங்க நிரந்தரமாக நியமத்துகளை அனுபவிச்சு கொண்டிருங்க, இந்த நியமத்துகளை விட்டும் நீங்க தூரமாக்கப்பட மாட்டீங்க. துனியால யாரு சரிக்கு இந்த வார்த்தையை சொல்லலுமா? அஜி, உங்களோட இந்த வீடு உங்களை விட்டு நலுகி போக மாட்டாது, உங்களோட வியாபாரம் உங்களை விட்டும் போக மாட்டாது, உங்களோட விவசாயம் உங்களை விட்டும் கலண்டு போக மாட்டாது, உங்களுக்கு நிரந்தரமாயிருக்கும். யாரு சரிக்குன்னு சொல்லலுமா? சொல்லவே முடியாது. கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, எனவே சொர்க்கம் என்று சொல்றது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு நிரந்தரமான வாழ்க்கையாக அல்லாஹ் வச்சிருக்கிறார். துனியா நிரந்தரமில்லாத வாழ்க்கை, துனியா முடிஞ்சு போகக்கூடிய வாழ்க்கை. திடீரென்று சொல்லி மௌத்து வந்துடலாம். மௌத்து என்று சொல்றது சகோதரர்களே, பெரியார்களே, அது சொல்லி சொல்லி வாரதில்லை, அறிவிப்பு செஞ்சு வாரதில்லை. எவ்வளவு காலம் வாழ்ந்திருக்கிறோம் துனியால, இப்ப இந்த வயதத்தின பிறந்த நாள் பிறந்த திகதி என்னது அதை கேட்டா சொல்லலாம். அதிலிருந்து இவ்வளவு காலம் நான் வாழ்ந்திருக்கிறேன் சொல்லலாம். இதுக்கு பின்னால எவ்வளவு காலம் நான் வாழ போறேன்னு சொல்லி கேட்டா யாருக்கும் சொல்ல இயலாது, யாருக்கும் சொல்ல இயலாது. எதிர் முன்னால வாழ போகக்கூடிய காலம் எவ்வளவு காலம், சில நேரம் ஒரு வருஷ காலம் எல்லாம் வாழ வைக்கலாம், சில நேரம் ஒரு மாத காலம் தான் வாழ்க்கையில பாக்கியாக இருக்கலாம், சில நேரம் மாதங்களும் இல்ல சில நாட்கள் பாக்கியாக இருக்கலாம், சில நேரம் சில நாட்களும் இல்ல சில மணித்தியாலங்கள். நாளைக்கு இதே நேரம் நான் உயிரோடு இருப்பேனா இல்லையா, உயிரோட இருப்பேனா மையத்தாக மாறி விடுவேனா, யாருக்கு சொல்லலும், யாருக்கும் சொல்ல முடியாது. சென்ற ஒரு மாதத்துக்கு முன்னால ஒரு ஜனாசா விழுந்தது. அந்த ஜனாசாக்கு எங்களோட சகோதரர் நாங்கள் எல்லாம் சேர்ந்து குளிப்பாட்டினோம். குளிப்பாட்டின சகோதரர் இரவு 10 மணிக்கு ஜனாசாவை குளிப்பாட்டியிருந்தால் அடுத்தாண்டு மாலை 4 மணி ஆகும் போது குளிப்பாட்டியவர் மொய்யத்தாக மாறிவிட்டார். யாரு குளிப்பாட்டினாரோ அவர் மௌத்தாகிட்டார். இதுதான் துனியா. அடக்கம் செஞ்சுட்டு வாரோம் ஜனாசாக்களை, மையத்துகளை அடக்கம் செஞ்சுட்டு வாரோம். யாருக்கு தெரியும் அடுத்த ஜனாசா எந்த ஜனாசாவோ தெரியும்? இந்த கபிரிஸ்தானுக்கு அல்லாஹ் லிஸ்ட் போட்டு வச்சிருக்கிறான். இந்த கபிரிஸ்தானுக்கு வர ஜனாசாக்கள் அடுத்தது யார்த பேர் இருக்குது, கபிரிஸ்தானுக்கு போனா விளங்காது, அல்லாஹ் முடிவு செஞ்சு வச்சிருக்கிறான். இந்த கபிரிஸ்தானுக்கு அடுத்தது வாரது யாரு? சகோதரர்களே, பெரியார்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, மிகவும் நெருக்கமாக மௌத்து வந்து கொண்டிருக்கிறது. மௌத்த விட்டும் நாளுக்கு நாள் தூரமாக அல்ல, மௌத்துக்கு நாங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கிறோம். உரிய நேரம் வந்துவிட்டால் அல்லாஹ் தந்த நேரம், ஒரு நேரம் அல்லாஹ் தந்திருக்கிறானே, நேரம் குறிச்சு தான் அல்லாஹ் துனியா அனுப்பியிருக்கிறான். வாழுங்களே பார்ப்போம், அல்லாஹ் தந்தில்ல, வாழ்ந்து கொண்டு போங்க, போற போக்குல மௌத்த அல்லாஹ் நாங்கள் முடிவு செய்யறோம் அப்படி அல்லாஹ் அனுப்பல. மௌத்த முடிவு செஞ்சு தான் அல்லாஹ் அனுப்பியிருக்கிறான் துனியாவுக்கு. ஹதீஸ்ல வருவது முஸ்லீம் ஷரீஃபுடைய ரிவாயத்தில் ஹஜ்ரத் அப்துல்லாஹ் பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஹதீஸ் ரிவாயத் செய்றாங்க, தாயுடைய வயிற்றுல 4 மாதம் குழந்தைக்கு பூர்த்தியாக கூடிய நேரத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உயிரை கொடுக்கிறான். உயிரை கொடுத்ததோட ஒரு மிப்பி ثُمَّ يُرْسَلُ إِلَيْهِ الْمَلَكُ அங்கு ஒரு மலக்கு அனுப்பப்படுகிறார். அனுப்பப்பட்டு அங்க 4 விஷயங்கள் தீர்மானிக்கப்படுவது. அதுல ஒரு விஷயம் தான் இந்த அடியானுடைய மௌத்தாலாம் முடிவு செய்யறான். இத்தனை வருஷம், இத்தனை மாதம், இத்தனை வாரம், இத்தனை நாட்கள், இத்தனை மணித்தியாலங்கள். சகோதரர்களே, பெரியார்களே, நாட்களும் வாரங்களும் வருடங்களும் மாதங்களும் எங்களுக்கு கணக்கு போடுறதுக்கு லேசியாகத்தான் தரப்பட்டிருக்கிறது. அசில்ல அடிப்படையில் இத்தனை வினாடிகள், இத்தனை வினாடிகள் நிர்ணயம் செஞ்சிருக்கிறான். 1 கோடி வினாடி வைப்போமே, எவ்வளவு அவசரமா முடிஞ்சிடும் வினாடிகள்? அது எவ்வளவு அவசரமா கடந்து கொண்டு போகுது. சுபஹானல்லாஹ், சிலருடைய வினாடிகள் அது ஒரு 50 லட்சமாக, அதனுடைய எண்ணிக்கை குறைஞ்சு குறைஞ்சு 10 லட்சமாக, 5 லட்சமாக, 1 லட்சமாக, 50,000ஆக, 10,000ஆக, 1,000ஆக, 500ஆக, 100ஆக. சொல்லே, வாழ்க்கையில் இன்னும் எவ்வளோ பாக்கி, எவ்வளோ எஞ்சி இருக்குது என்று சொல்லி பார்த்தா வெறும் 100 வினாடிகள். 100 நாட்கள் அல்ல, 100 மணித்தியாலங்கள் அல்ல, 100 வினாடிகள். 100 வினாடிகள், 50ஆக, 10ஆக, 5ஆக, 3ஆக, 2ஆக, 1 வினாடியாக மாறிவிட்டால் அடுத்தது என்ன முடிவு? முடிவு வந்துவிட்டது. அல்லாஹ் சொல்றான், ஒவ்வொரு உம்மத்துக்கும் நாங்கள் அஜலை முடிவு செய்திருக்கிறோம். அதாவது முடிவு தவணையை நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கிறோம். அந்த நேரம் வந்துவிட்டால், அந்த தவணை வந்துவிட்டால், அந்த அஜல் வந்துவிட்டால், இதா ஜா அஜலுஹும் ஃபலா யஸ்தாஹிரூன ஸாஅதன் வலா யஸ்தக்தமூன். உரிய நேரம் வந்துவிட்டால் ஒரு நொடிப்பொழுது முற்படுத்தப்படவும் மாட்டாது, பிற்படுத்தப்படவும் மாட்டாது. வினாடிகள் முடிந்துவிட்டால் உலகத்தை விட்டு பேய்த்துவிட வேண்டியதுதான், கடைசி வினாடிகள். சகோதரர்களே, பெரியார்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, ஹதீஸ்ல வந்திருக்கிறது கடைசி வினாடிகள் எப்படி கழியும் சொன்னா, தாய் அதாவது காலுடைய பெரு விரல்ல இருந்து உயிர் கலட்டப்படும், ஒவ்வொரு மூட்டு மூட்டாக கலட்டப்படும். அது காலுடைய கரண்டை கால் வரைக்கும், முழங்கால் வரைக்கும், இடுப்பு வரைக்கும், நெஞ்சு குழி வரைக்கும், அது தொண்ட குழிக்கு வந்துவிட்டால், தொண்ட குழியில உயிர் இருக்கும் போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், தொண்ட குழிக்கு உயிர் வந்துவிட்டால் அப்போது நீங்க எல்லா உண்மைகளையும் நீங்க பார்த்துக் கொள்வீங்க. உண்மைகள் எல்லாம் விளங்க ஆரம்பிக்கும், சொருக்கம் விளங்க ஆரம்பிக்கும். ஹதீஸ்ல வருது, நரகம் விளங்க ஆரம்பிக்கும், மலக்குகள் விளங்குவாங்க, ஷைத்தான்கள் விளங்குவாங்க. தொண்ட குழியில உயிர் வந்திருக்குது, தொண்ட குழியில உயிர் ஊசலாடி கொண்டிருக்குது, இன்னும் உயிர் உடம்பு வெளியாகல்ல, இன்னும் மௌத்தாகல்ல, கடைசி வினாடிகள் கழிஞ்சு கொண்டிருக்கிறது. ஷைத்தான் அந்த நேரத்திலே வந்து முயற்சி செய்வான் இந்த ஆதமுடைய மகனை நரகவாதியாக மௌத்தாக்குறதுக்காகவே. அல்லாஹ் இடத்துல சத்தியம் செஞ்சுட்டு வந்திருக்கிறான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இடத்துல சத்தியம் செஞ்சானான் ஷைத்தான், யா ரப்பி பி இஸ்ஸதிக வ ஜலாலிக, உனது கண்ணியத்தின் மீது சத்தியமாக, உனது மரியாதையின் மீது சத்தியமாக, ல உக்வி அன்னஹும் மதாத் அர்வாஹுஹும் ஃபி அஜ்ஸாதிஹிம், ஆதமுடைய மகனுடைய உயிர் எதுவரைக்கும் உடல்ல ஊசலாடி கொண்டிருக்குமோ அது வரைக்கும் அவனை நரகவாதியாக மாத்திரத்துக்கு நான் முயற்சி செஞ்சு கொண்டே இருப்பேன் என்று அல்லாஹ்ட்ட சத்தியம் செஞ்சுட்டு வந்திருக்கிறான் ஷைத்தான். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, எனவே கடைசி வினாடி வரைக்கும் ஷைத்தான் முயற்சி செய்வான். கடைசி வினாடி வந்துவிட்டால் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், கல்லா இதா பலகத்தி தராகி வகீல மர்ராக், அந்த தொண்ட குழிக்கு உயிர் வந்துவிட்டால் மக்கள் எல்லாம் சொல்லுவாங்களாம், மர்ரா, யாரப்பா இவருக்கு ஓதி பார்க்க போறீங்க? ராகின் என்று சொன்னால் ஓதக்கூடியவர்கள், இவருக்கு ஏதாவது ஓதி ஊதக்கூடியவர்கள். எங்களுக்கு விளங்குறதுக்கு சொல்றதாக இருந்தா, எந்த டாக்டர்கிட்ட கொண்டு போக போறீங்க? எந்த டாக்டர்கிட்ட இந்த நோயாளிய கொண்டு போயிட்டு காட்ட போறீங்க? யாரு எந்த ஸ்பெஷலிஸ்ட கொண்டு போயிட்டு காட்ட போ, யாரு இவருக்கு சிகிச்சை செய்ய போறாங்க? யாரு இவருக்கு மருத்துவம் செய்ய போறாங்க? எந்த ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனா எங்கட வாப்பாவோட வாப்பாவை பாதுகாக்கலாம்? மக்கள் எல்லாம் தடமாறாங்க. புள்ளை சொல்றாங்க, எத்தனை லட்சத்தை நாங்க செலவழிக்க தயார், என்ன வயலை விற்க தயார், நான் என்ன ஊட்ட விற்க தயார், நான் ரெடியா இருக்கிறேன், வாப்பாவை பாதுகாக்கணும். திடீர்னு கண் மேல பேசிருச்சு, வாய் பொன்னலாக இருக்குது, பேச்சுகள் மாறிக்கொண்டு போகுது. மக்கள் கேட்பாங்களாம், யார்கிட்ட கொண்டு போயிட்டு சுகமாக்கலாம்? ஆனால் உயிர் பிரியக்கூடிய இவருக்கு பேசிக்கொள்ளாது, இவர் விளங்குவாராம், யார்த்த பேசும் எனக்கு சுகம் கிடைக்க மாட்டாது. இந்த ஆண் இந்த பெண் விளங்குவாங்க, இந்த ஆண் இந்த பெண் உணருவாங்க, யார்த்த கொண்டு பேசும் சுகம் கிடைக்க மாட்டாது, எந்த டாக்டராலையும் என்னை இப்ப சுகமாக்கலாது. கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, எனவே தான் இந்த உலகத்துடைய வாழ்க்கைய மறு உலகத்துக்குரிய வாழ்க்கைக்குரிய மௌத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கைக்குரிய தயாரிப்பாக ஆக்கிக்கோங்கன்னு சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அத்துன்யா மஸ்ரஅத்துல் லில் ஆகிர, அத்துன்யா மஸ்ரஅத்துல் லில் ஆகிரா, துன்யா ஆகிரத்துடைய வாழ்க்கைக்குரிய விவசாய நிலம் சொல்லி சொன்னாங்க. விவசாயம் எதை செய்யறோ அதைத்தான் எங்களுக்கு அறுவடை செய்யலாம். கோதுமைய விவசாயம் செஞ்சுட்டு அதாவது நெல்ல அறுவடை செய்ய முடியாது. எதை விவசாயம் செய்வோமோ அதைத்தான் அறுவடை செய்யலாம். நன்மை செய்தால்தான் அங்கு நல்கலாம். தீயதை சந்தித்து செய்துவிட்டு நல்லதை சந்திக்க முடியாது. சகோதரர்களே, பெரியார்களே, தீய காரியங்களை செஞ்சுட்டு அல்லாஹ் வெறுக்கக்கூடிய காரியங்களை செஞ்சுட்டு அல்லாஹ்வுடைய கோபத்தை சம்பாரிச்சு கொண்டு போய்த்து ரப்புடைய கோபத்தை சம்பாரிச்சு கொண்டு போய்த்து ஆகரத்துல போய்த்து வெற்றியாளர்களோட கூட்டத்தில் சேரலுமா? ஆகரத்துல வெற்றியாளர்களுடைய கூட்டத்தில் சேர்றதாக இருந்தால் இங்கு அதுக்குரிய தயாரிப்புகள் ஈடுபடணும். ஒரு புலவர் சொல்லி காத்தார், அதனால தான் தர்ஜுன்ன ஜாத வலம் தஸ்லுக் மசாலிகா இன்ன ஸஃபீனத லா தஜ்ரி அலல் யபஸி. ஒரு புலவர் சொல்லி காட்டார், நீ வெற்றியை விரும்புகிறாய், தர்ஜுன் நஜாத, நீ வெற்றியை ஆதரவு வைக்கிறாய், ஆனால் வெற்றியின் பாதையில் நடக்காமல் இருக்கிறாய். வெற்றியின் பாதையில் நடக்காமல் வேறு பாதையில் நடந்து கொண்டிருக்கிறாய். கொழும்புக்கு போகணும், கண்டிக்கு போற ரோட்ல போறீங்க நீங்க, கொழும்புக்கு போயிட்டு சேரலுமா உங்களுக்கு? சகோதரர்களே, பெரியார்களே, சொல்றாரு, தர்ஜுன் நஜாத வலம் தஸ்லுக் மசாலிகா, வெற்றியை ஆதரவு வைக்கின்றாய், ஆனால் வெற்றியின் பாதையில் நடக்காம இருக்கின்றாய். இன்ன ஸஃபீனத லா தஜ்ரி அலல் யபஸி, நிச்சயமாக கப்பல் காய்ந்த வறண்ட பூமியிலே அது செல்ல மாட்டாது. கப்பலை ஓட்டணும்னா உங்களுக்கு தார் ரோட்ல ஓட்டேலா, அதை ஓட்டுறதுக்கு நீங்க தண்ணிக்கு கொண்டு போகணும். வெற்றி அடையணும்டா, வெற்றியுடைய பாதையில நீங்க போகணும். சகோதரர்களே, பெரியார்களே, எனவே வாழ்க்கை தான் எங்க ஆகரத்துடைய வாழ்க்கையுடைய முடிவு. துனியாவுடைய வாழ்க்கையை வச்சுதான் அல்லாஹ் ஆகரத்துடைய வாழ்க்கையை தீர்மானம் செய்ய போறான். துனியாவுடைய வாழ்க்கையை வச்சுதான் அல்லாஹ் ஆகரத்துடைய வாழ்க்கையை முடிவு செய்ய போறான். எனவே இந்த துனியாவுடைய வாழ்க்கைய அல்லாஹ் விரும்பக்கூடிய வாழ்க்கையாக ஆக்கிக்கொள்ளும். எங்களுக்கு சொல்லலாதே, நாங்க மாஷா அல்லாஹ் தொழுது கொண்டு தானே இருக்கிறோம், நாங்க நோம்பு பிடிக்கிறோம் தானே, மாசத்துக்கு ஒருக்கா வருஷத்துக்கு ஒரு மாசம் நோம்பு பிடிக்கிறோம் தானே, நாங்க ஹஜ் கடமண்ட ஹஜ் செஞ்சிட்டோம் தானே, ஜகாத் கொடுக்கிறோம் தானே, நாங்க ஜுமாக்கு வாரம் தானே, நாங்க திருப்தி அடையலாதே, வெறும் இபாதத்துகளை செஞ்சு சந்தோஷப்படையலாதே. அல்லாஹ் எங்கள்கிட்ட இபாதத்தை மட்டுமில்லை கேட்க போறான், முழு வாழ்க்கையை கேட்க போறான், முழு வாழ்க்கையை கேட்க போறான் அல்லாஹ். அதனால தான் குர்ஆன்ல சொல்றான், யா அய்யுஹல்லதீனா ஆமனு துகுலூ ஃபிஸ்ஸில்மி காஃபா, ஈமான் கொண்ட விசுவாசிகளே, யா யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட விசுவாசிகளே, அல்லாஹ் ரப்பாக ஏற்றுக்கொண்டவங்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்றுக்கொண்டவங்களே, மறுமை நாளை ஏற்றுக்கொண்டவங்களே, வேதங்களை ஏற்றுக்கொண்டவங்களே, மலாயிக்காமார்களை ஏற்றுக்கொண்டவங்களே, நன்மை தீமை அல்லாஹ் கொண்டு நடக்குது என்று சொல்றதை ஏற்றுக்கொண்டவங்களே, ஈமான்தாரிகளே, இந்த ஆயத்தில் அல்லாஹ் காஃபிர்களை பார்த்து யா அய்யுஹல்லதீன கஃபரூன்னு சொல்லல, காஃபிர்களே நல்லா சொல்லல, முஷ்ரிகீன்களே நல்லா சொல்லல, ஓ மனிதர்களே நல்லா சொல்லல, அல்லாஹ் சொல்றான் யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட விசுவாசம் கொண்ட ஈமான்தாரிகளே, விசுவாசிகளே நல்லா சொல்றான், விசுவாசிகளே 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 என்ன செய்யுங்க, வெறும் உங்களோட இபாதத்தை வச்சு நுழைய வானம், உங்களோட நோம்பை வச்சு நுழைய வானம், உங்களோட ஜகாத்தை வச்சு நுழைய வானம், உங்களோட தொழுகையை வச்சு நுழைய வானம், உங்களோட இன்னொரு இபாதத்துகளை வச்சு நுழைய வானம், உங்களோட முழு வாழ்க்கையிலையும் கொண்டு வாங்க இஸ்லாத்தை, வாழ்க்கையில சகல பகுதிகளில் இஸ்லாம் வரணும், வியாபாரத்துல இஸ்லாம், விவசாயத்துல இஸ்லாம், குடும்ப வாழ்க்கையில இஸ்லாம், திருமண வைபவத்துல இஸ்லாம், மனைவி மக்கள்கிட்ட இஸ்லாம், கணவன் மனைவி வாழ்க்கையில இஸ்லாம், புள்ள குட்டிகள் இடத்துல இஸ்லாம், குடும்ப சூழல் ஊட்டு சூழல்ல இஸ்லாம், எல்லா பகுதிகளிலும் இஸ்லாத்தை கொண்டு வா, இஸ்லாத்துக்குள்ள பூர்த்தியாக வாங்க நல்லா சொல்றான். அல்லாஹ் பாதுகாக்கணும், அல்லாஹ் எங்களை மன்னிக்கணும். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, இன்னைக்கு எங்களை நிலைமை எப்படி இருக்குதுன்னா, வாழ்க்கையில இபாதத்துல மட்டும் இஸ்லாமா இருக்கிறோம், அஞ்சு நேரம் தொழுது கொள்றோம், அதுவும் இல்லாதவங்க இருக்கிறாங்க, அஞ்சு நேரம் அல்லாட முன்னால வந்து தொழுகிறதுக்கு ஏலாதவங்க இருக்கிறாங்க, நடக்குது, வியாபாரம் செய்யறாரு, தொழில் செய்யறாரு, குடும்பம் நடத்துறாரு, விவசாயம் செய்யறாரு, வயலுக்கு போறாரு, கடலுக்கு போறாரு, எல்லாம் செய்யறாரு, ஆனா அல்லாட முன்னால அஞ்சு நேரம் வந்து தக்பீரை கட்டுறதுக்கு டைம் இல்லைன்றாரு, நேரம் இல்லைன்றாரு. பெண்கள் அப்படி, பெண்கள் அப்படி இருக்கிறாங்க, எல்லாம் நடக்குது, அல்லாஹ்க்கு முன்னால பேசியிருக்கிறதுக்கு நேரம் இல்லை. இல்ல இல்ல இல்ல, ஒரு முஸ்லீம் சொல்றதுக்கு அடையாளமே அட்லீஸ்ட் அஞ்சு நேரம் தொழக்கூடியவங்களாக மாறணும், அஞ்சு நேரம் தொழுக வாழ்க்கையில் இருக்கணும், அது போக வாழ்க்கையில் எல்லா பகுதிகளிலும் இஸ்லாம் வரணும். சகோதரர்களே, பெரியார்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, சம்பாத்தியத்துல இஸ்லாம் ஆக முக்கியம், சம்பாத்தியத்துல இஸ்லாம் ஆக முக்கியம். எங்களுக்கு வரக்கூடிய வருமானங்கள், என்னுடைய கைக்கு வந்து சேரக்கூடிய ஒவ்வொரு ரூபாய்கள் அல்லாஹ் விரும்பக்கூடிய விதத்துல வந்து சேரணும், சுத்தமானதை சம்பாதிக்கணும். அஜ்மிலு ஃபித்தலப் அப்படின்னு சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அஜ்மிலு ஃபித்தலப், உங்களோட வியாபாரம் தொழில அழகாக ஆக்கிக்கோங்கன்னு சொல்லி சொன்னாங்க. அசுத்தமா சம்பாதிக்க வானம், ஹராத்தை சம்பாதிக்க வானம், அல்லாஹ் விரும்பாத வழிகளை சம்பாதிக்க வானம், பொய்ய சொல்லி சம்பாதிக்க வானம், ஏமாத்தி சம்பாதிக்க வானம், மற்றவனுக்கு அநியாயம் செஞ்சு சம்பாதிக்க வானம், மற்றவனை கீழே போட்டு சம்பாதிக்க வானம், மற்றவன சொத்தை தின்ன வானம். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, ஹராமான சம்பாத்தியம் மிக மிகவும் மோசமானது. ஹராமான சம்பாத்தியம், ஹராமான சம்பாத்தியத்தின் மூலமாக வாங்கப்படக்கூடிய உணவுகள் எல்லாம் ஹராமாக பெய்தது. ஹராமான சம்பாத்தியம் ஆயிருந்தா பொருட்கள், வாங்கக்கூடிய பொருட்கள் ஹராமாக இருக்கு, சாப்பிடக்கூடிய சாப்பாடு ஹராமாக பேசுது. ஹராமான சம்பாத்தியம் சொன்னா, கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, நாங்க இன்னைக்கு அல்லாஹ் பாதுகாக்கணும், எங்கட நிறைய வியாபாரிகள் இடத்துல, எங்கட நிறைய முஸ்லிம்கள் இடத்துல, பல்வேறுபட்ட அமைப்பிலையும் நுழைஞ்சிருக்கக்கூடிய ஹராமான முறை தான் வட்டியுடைய முறை. வட்டின்னு சொல்றதே சமுதாயத்துல சாதாரணமாக பேசிருச்சு, சகஜமாக இருக்கிறேன், வட்டி மிக லேசாக மக்கள் யோசிக்கிறாங்க, வட்டி தானே என்ன இருக்குது, வட்டி தானே. அர்ரிபா சபுஊன ஹுபா, வட்டி 70 பாவங்களை கொண்டது என்று சொன்னால், வட்டியின் பாவத்தை 70 கட்டமாக, 70 கேட்டகரிஸாக, 70 விதமாக பிரிச்சால், ஐசருஹா அதனுடைய ஆக லேசான அந்தஸ்து, ஆக குறைந்த பாவம், வட்டியுடைய 70 ஆக குறைந்த அந்தஸ்து தரஜா எதுக்கு தெரியுமா? ஐயங்கி ஹர்ரஜுலு உம்மா, ஒரு மனிதன் தனது தாயோட வாயால சொல்றதுக்கு வாய் கூசுது, தனது தாயோட விபச்சாரம் செய்யறதுக்கு சமம் என்று சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 70 ஆக தாண்டது இந்த நிலம் என்று சொன்னா, மற்ற 69 கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, எவ்வளவு மோசமாக இருக்கு. அல்லாஹ் குர்ஆன்ல எந்த பாவத்தையும் எச்சரிக்காத மாதிரி அல்லாஹ் வட்டி எச்சரிக்கை செய்தான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் என்ன, யா அய்யூஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்ட விசுவாசிகளே, லா தாக்குலுர் ரிபா, வட்டி சாப்பிடவான. அல்லாஹ்வோட அட்வைஸ், அல்லாஹ்வோட புத்திமதி என்ன, வட்டி சாப்பிடவான. வட்டி சாப்பிடுறண்டா கருத்து, வட்டி எடுக்கிறது மட்டுமில்ல, வட்டி கொடுக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வட்டியுடைய விஷயத்துல, ஆகிலர் ரிபா வ முகிலஹு வ ஷாஹிதைஹி வ காதிபஹு, வட்டியை எடுக்கிறவன், வட்டியை கொடுக்கிறவன், வட்டிக்கு சைன் வச்சவன், வட்டிக்கு சாட்சி சொன்னவன், எல்லாரும் பாவத்துல சமம்னு சொல்லி சொன்னாங்க. எல்லாரும் பாவத்துல சமம். இவர் சொல்றாரு, நான் ஒன்றும் இல்லை, நான் வட்டி எடுக்கிற ஒன்றும் இல்லை, நான் பேங்க்ல மேனேஜர் ஆயிருக்கிறேன். வட்டி பேங்க்ல மேனேஜ்மெண்ட் செய்யறது அவருடைய சம்பாத்தியம், ஹராம். எந்த அளவுக்கு நான் ஹஜரத் அப்துல்லா பின் பாஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி போன்றவங்க ஃபத்வா கொடுத்திருக்கிறாங்க, உங்களுக்கு ஒரு கடை இருக்குது பஜார்ல, சந்தையில உங்கள்கிட்ட ஒரு கடை இருக்குது, இந்த கடையை நீங்க ஒரு பேங்க்கு ரெண்ட் அவுட் பண்றீங்க, நீங்க ஒரு பேங்க்கு இத கூலியாக கொடுக்கிறீங்க, உங்களோட வேலை என்னது, மாதாந்தம் உங்களோட கைக்கு கூலி வந்து சேருது, ஹராமா ஹலாலா? வெளிரங்கத்துல பார்த்தா உங்களுக்கும் வட்டிக்கும் சம்பந்தம் இல்லை, ஆனால் அந்த ரங்கம் உங்களோட கடை அந்த வட்டி தொழிலுக்கு உதவியா இருக்குது தானே, அதனால வட்டிக்கு நீங்க உதவி செஞ்ச கூட்டத்துல பேசிருக்கி, வட்டியை தான் நீங்களும் சாப்பிடுறீங்க, உங்களோட தொழிலும் ஹராம், உங்களோட அந்த பேங்க் மூலமாக வரக்கூடிய வருமானம், அந்த ரெண்ட் அவுட் மூலமாக உங்களுக்கு வரக்கூடிய வருமானம் ஹராம் என்று சொல்றதை விளக்கப்படுத்தியிருக்கிறார். ஏன்னா இதை இவ்வளவு ஊண்டி சொல்றோம்டா, மிக மோசமான பாவம் வட்டி. மக்கள் இன்றைக்கு யஹூதிகள வேலை பொதுவாக என்ன தெரியுமா, அல்லாஹ் ஹதீஸ்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்னல்லாஹ இதா ஹர்ரம ஷைஅன், அல்லாஹ் ஒரு விஷயத்தை ஹராம் ஆக்கினாடா, யஹூதிகள் என்ன செய்வாங்க தெரியுமா, ஜம்மலூஹா, அந்த விஷயத்தை பசுந்தாக்குவாங்க. அல்லாஹ் ஹராமாக்கினத அழகான பேர்களை சொல்லுவாங்க மக்கள் கிட்ட கொண்டிருக்குது, இங்கிலீஷ் பேர்களை வச்சே அதை ஹராத மறந்துடுறாங்க மக்கள். சாராயத்துக்கு சாராயம் சொல்றல்ல, அதுக்கு எத்தனையோ பேரை வச்சு கொண்டாங்க, வட்டிக்கு வட்டின்னு சொல்றல்ல, எத்தனையோ பேரை வச்சு கொண்டாங்க. பேர் மாறுறதன் மூலமாக வட்டி ஹரா ஹலால் ஆகிறல்ல சகோதரர்களே, தெரியாதே, நீங்க ஓடிடுங்க, கிரெடிட் எடுங்க, இன்ட்ரெஸ்ட் எடுங்க, அது அது லீசிங் பண்ணுங்க, பினான்ஸ்ங்க, அது பானிங் சொல்லுங்க, என்ன பேர் மாறினாலும் எது வரைக்கும் வட்டியுடைய உடன்படிக்கை இதுல இருக்குமோ அது வரைக்கும் ஹராம். வட்டி உடன்படிக்கை இருந்தால் ஹராம், பிசினஸ் அக்ரிமெண்ட் ஹலால், வட்டி அக்ரிமெண்ட் ஹராம். எங்கட பெண்களும் இன்றைக்கு நிறைய பார்க்கலாம், வீட்டுல சின்ன பிரச்சனைகள் வந்துட்டா, கொஞ்சம் பொருளாதார ரீதியான பிரச்சனைகள் ஏற்பட்டுட்டால் டக்குன்னு சொல்லி இந்த பானிங் சென்டர்களுக்கு போயிட்டு, இந்த அடமானமாக தங்கங்களை வைக்கக்கூடிய இடங்களுக்கு போயிட்டு, தந்த தங்கங்களை கொண்டு போயிட்டு அடம் வச்சு காசெடுத்து கொண்டு வந்து நினைச்சு கொள்றாங்க, இதை கட்டிக்கொள்ள இருந்தானே. என் மூத்த மகன் சொன்ன, வெளிநாட்டில இருந்து மாதம் மாதம் கணக்கு அனுப்பிடுவால், நாட்கள் முடிஞ்சிடும், தங்கத்தை திருப்பி எடுத்துக்கொள்ளேனும், சின்ன விஷயம் தானே, யாருங்களுக்கு கடன் தர போறாங்கன்னு கேட்கிறாங்க, யாருங்களுக்கு கடன் தர போறாங்க. அதனால தான் சொல்றது, ஊருக்குள்ள நல்ல விஷயங்கள் ஆரம்பிக்கணும், இஸ்லாமிய கடன் சித்தத்தை ஆரம்பிக்கணும், ஊருக்கு விளமாக்களோட தனவந்தர்கள் இணையணும், சிந்தனையாளர்கள் இணையணும், ஊருக்குள் ஆரம்பிங்க இஸ்லாமிய கடன் திட்டம். யாரு ஏழைகளுக்கு கொடுக்க போறாங்க, யாரு கஷ்டவாளிக்கு கைவிட்ட போறாங்க, அதுக்கு ஒரு சங்கம் உருவாகணும், அதுக்கு ஒரு ஒரு பவுண்டேஷன் உருவாகணும். அவங்க இஸ்லாமிய கடன் திட்டத்தை தனக்கு முன்னால வைக்கும். யாருக்கு அல்லாஹ் வசதியை கொடுத்திருக்கிறானோ கஞ்சத்தனம் வச்சு கொண்டிக்கப்படாது, கையை சுருக்கி பிடிக்கப்படாது. சூரியன் உதிக்கக்கூடிய நேரத்தில் ஒவ்வொரு நாளும் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ரெண்டு மலக்குகள் வெளியில வராங்களா, சூரியன் உதிக்கும் போது ரெண்டு மலக்குகள் வராங்க, வந்து அறிவிப்பு செய்றாங்க. ஒரு மலக்கு சொல்றாராம், அல்லாஹும்மா அதே முன்ஃபிகன் ஹலஃபா, யா அல்லாஹ் இன்னைக்கு நாளையில யார் யாரெல்லாம் செலவு செய்றாங்களோ, ஓட பாதையில செலவழிக்கிறாங்களோ, அவங்களுக்கு நீ தாராளமாக அள்ளி குடியா அல்லாஹ், பன்மடங்காக்கி குடியா அல்லாஹ்னு துவா செய்றார். மத்த மலக்கு துவா செய்றாராம், அல்லாஹும்மா அல்லாஹும்மா அதி மும்சிகன் தலபா, யா அல்லாஹ் யாரெல்லாம் இன்னைக்கு நாளில கஞ்சத்தனம் காட்டுறாங்களோ, மும்சிக்காக இருக்கிறாங்களோ, கஞ்சத்தனமா இருக்கிறாங்களோ, அவங்களோட சொத்து செல்வங்களை அழிச்சு போட்டுடுவாயாக துவா செய்தார். அதனால கஞ்சத்தனம் இருக்கப்படாதுங்கள்ட்ட, யாருக்கும் கொடுக்காம இறுங்கி வச்சு கொள்ளப்படாதுங்கள்ட்ட, நல்ல காரியங்கள்ல தாராளமாக செலவழிக்கும். அல்லாஹ் எனக்கு தந்திருக்கக்கூடிய சக்தி, அல்லாஹ் எனக்கு தந்திருக்கக்கூடிய கெபாசிட்டி, அல்லாஹ் எனக்கு தந்திருக்கக்கூடிய வருமானம், அல்லாஹ் எனக்கு தந்திருக்கக்கூடிய எனது சொத்து செல்வத்துடைய அளவை வச்சு அல்லாஹ்வோட பாதையில செலவழிக்கணும், நல்ல காரியங்களுக்கு செலவழிக்கணும். எனவே நான் சொல்ல வந்த விஷயம், கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, எங்கட ஊருக்கு இஸ்லாமிய கடன் திட்டம் கொழும்புல மாஷா அல்லாஹ் பல இடங்கள் இன்று உருவாக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் பல பகுதிகளில், கொழும்புல மட்டுமில்ல, இன்னும் பல பகுதிகளில் உருவாக்கி இருக்கிறாங்க, அக்குரண பகுதியில் உருவாக்கி இருக்கிறாங்க, இன்னும் சில இடங்கள் உருவாக்கி இருக்கிறாங்க. இஸ்லாமிய கடன் திட்டம் அட்டுலுகம பகுதியில் உருவாக்கி இருக்கிறாங்க. இஸ்லாமிய கடன் திட்டம், இஸ்லாம் சொல்லக்கூடிய விதத்துல கடன் கொடுங்க. ஏன் கஷ்டவாளிகள கண்ணீர்களை தொடங்க, இதுக்காக ஏற்பாடு செய்யுங்க, வட்டி இல்லாம கடன் கொடுங்க என்ற தர்த்தீவை உருவாக்குங்க. எனவே நான் சொல்ல வந்த விஷயம் என்ன தெரியுமா, வட்டி மிகவும் மோசமான பாவம். அதனால நாங்க வட்டி கிடக்கக்கூடாது, யாரு உதவி செஞ்சாலும் செய்யாட்டி நாங்க வட்டி கிடக்கக்கூடாது, மிக மோசமான பாவம். அல்லாஹ் சொல்றான், நீங்க வட்டி சாப்பிடவான, எந்த விதத்திலையும் சாப்பிடவான, எந்த பேர்ல வந்தாலும் சாப்பிடவான, வட்டி கிட்ட நெருங்கவான. சரி, ஏண்ட புத்திமதியை தாண்டி நீங்க உங்களோட இஷ்டப்படி இந்த வட்டிக்கு போவீங்கடா என்ன நடக்கும்? அல்லாஹ் சொல்றான், ஏன புத்திமதியை தாண்டி நீங்க வட்டிக்கு போனால், அல்லாஹ் சொல்றான், அல்லாஹோட அல்லாஹ் ரசூலோட வாழேந்தி யுத்தம் செய்யறதுக்கு தயாராகுங்க. நல்லா யுத்த பிரகடனம் செய்யறா. என்ன கருத்து? ஏண்ட புத்திமதியை தாண்டி நீங்க வட்டி எடுத்தா, நீங்க ஏண்ட ஏட ரசூலுடைய எதிரி, நீங்க ஏண்ட ஏட ரசூலுடைய எதிரி, யுத்தம் செய்ய தயாராகுங்களோட. யார் யாருடைய தொடர்புகள் எல்லாம் வட்டி தொடர்பா இருக்குதோ, இன்றைக்கு ஷைத்தான் பல அமைப்பிலே வந்துடுவான் உள்ள துள்ளுக்கு, வயல் இருக்குது, வேலை இருக்குது, எவ்வளோ எவ்வளோ முன்னேறி இருக்குது உலகம், எத்தனை மெஷினரிஸ் வந்திருக்குது, இத்தனை லட்சம் கொடுத்த ஒரு மெஷின் எங்களுக்கு வாங்கிடுமா? ஆனால் பிரச்சனை இல்லை, எங்களுக்கு இதை லேசாக லீஸ் பண்ணி கொண்டா எங்களுக்கு ஒரு மெஷின் எடுக்கலும், காலப்போக்கில் லீஸை கட்டி முடிச்சிடலும், எங்களுக்கு இதை தொடர்ச்சியாக பாதிக்கலும். ஷைத்தான் வந்து சேரக்கூடிய முறை எங்களிடத்தில், எங்களோட விவசாயம் பூமியிலிருந்து முளைக்கக்கூடிய சுத்தமான சாப்பாட்டை ஹராமான வழியில் எடுக்கிறோம். நாங்க பூமியிலிருந்து முளைக்கக்கூடிய சுத்தமான சாப்பாடு, மழை பொழியுது, மழை பொழியுது, அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இறங்குது, தண்ணி கிடைக்குது பூமிக்கு, மாஷா அல்லாஹ் நீர் பாய்க்கப்படுவது, அந்த நீரின் மூலமாக நல்ல அழகான விவசாயங்கள் வெளியாகுது. அதை அறுவடை செய்யறதுக்கு நாங்க கொண்டு போறது என்னதை ஹராத்தை கொண்டு போயிட்டு இருக்கிறோம். ஹராமா எடுத்திருந்தால், காசு கட்டி எடுத்திருந்தா பிரச்சனை இல்லை, இதை ஹராமான வழியில் எடுத்திருந்தா, இதை லீஸ் பண்ணி எடுத்தா, இஸ்லாமிக் பேங்கிங் சிஸ்டம் என்று சொல்லக்கூடிய இஸ்லாமிய வங்கி அமைப்பு, அது நூத்துக்கு நூறு உலமாக்களுடைய அரவணைப்போட கண்காணிப்போட இன்றைக்கு எந்தெந்த இஸ்லாமிக் பேங்கிங் சரியா செய்யறாங்க, எதை பிழையா செய்யறாங்க சொல்லி பேங்க ப்ரமோட் பண்றதுக்கு நான் இங்க வரல, அதை நான் உங்களுக்கு சொல்ல வரல. உலமாக்களுடைய உண்மையான அனுசரணையோட நீங்க அதை தேடி பார்த்து நம்பிக்கையான உலமாக்கள்கிட்ட விசாரிச்சு இது உண்மையான முறையா இருந்தா இஸ்லாமிக் சிஸ்டத்துல இஸ்லாமிக் முறையில இதை நீங்க செஞ்சீங்கடா இது பிரச்சனை இல்லை. ஏண்டா உங்களிடத்துல அறவிடக்கூடிய பணம் அது வட்டியாக அறவிடல, அது ப்ராஃபிட்டாக அது லாபமாக அறவிடுறாங்க, அது பிரச்சனை இல்லை, அது ஹலால். அது போக வட்டி முறையில செய்யறதெல்லாம் சுத்தமான ஹராமாக இருக்குது. கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, இந்த ஹராமைகளை வீட்டுக்குள்ள வந்தா எவ்வளவு பெரிய அபாயம், எவ்வளவு பெரிய பயங்கரம், எவ்வளவு பெரிய அநியாயம். வீட்டுக்குள்ள சாப்பிடக்கூடிய சாப்பாடு ஹராமா பேசுது, சுத்தமான சாப்பாடு அல்லாத பேரை சொல்லி அறுத்த கோழி, கோழி அறுத்தத்திடம் பிரச்சனை இல்லை, அல்லாத பேரை சொல்லிதான் கோழி அறுத்திருக்குது, அந்த கோழிய நீங்க கொடுத்து வாங்கக்கூடிய காசு பிரச்சனை, ஹராமான காசை கொடுத்து வாங்குறீங்க, அல்லாத பேரை சொல்லி அறுத்த கோழிய ஹராமா தின்றீங்க, நீங்க உங்களோட புள்ள குட்டிகளுக்கு ஹராத்தை கொண்டு வந்து கொடுக்குறீங்க. கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறது ஏன், கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறது ஏன் சகோதரர்களே, பெரியார்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, இந்த ஆண்கள் ஏன் கஷ்டப்படுறாங்கண்டா தந்த குடும்பத்துக்காக கஷ்டப்பட்டு சம்பாதிச்சதை யாரும் கொண்டு போய் எதிரிக்கு கொடுக்கறல்ல, தந்த குடும்பத்துக்கு தான் கொண்டு போய் கொடுக்கறாங்க. அப்ப குடும்பத்துக்கு கொடுக்கக்கூடிய இந்த காசு, இந்த பணம், இதை சுத்தமா கொண்டு போயிட்டு சேர்க்கணுமா, சுத்தமா கொண்டு போயிட்டு சேர்க்கணுமா, சுத்தமாக கொண்டு போயிட்டு சேர்க்கணும். அதனால தான் சஹாபா பெண்மணிகள், சஹாபா ஆண்கள் வியாபாரத்துல போக்குவரத்து சொல்லி அனுப்புவாங்களாம், சஹாபா பெண்மணிகள், சஹாபா ஆண்கள் வியாபாரத்துல போக்குவரத்து சொல்லி அனுப்புவாங்களாம், இய்யாகும் பிகஸ்பில் ஹராம், ஹராமான சம்பாத்தியத்தை தொட்டும் நான் உங்களை எச்சரிக்கை செய்யறோம், ஃபஇன்னா நஸ்பிரு அலல் ஜுஈ வலா நஸ்பிரு அலல் நாரி, நரக நெருப்புல பொறுமையா இருக்கிறதுக்கு நாங்க தயார் இல்ல, ஆனா பசியோட பொறுமையா இருக்கிறதுக்கு நாங்க தயார். பசியோட இருப்போம் பிரச்சனை இல்ல, ஹராம் கிடைக்கல ஹலால் கிடைக்கலண்டா நீங்க வீட்டுக்கு வாங்க பிரச்சனை, நாங்க பசியோட இருப்போம், ஆனால் கிடைக்கல என்று சொல்றதுக்காக ஹராத்தை கொண்டு வரவான, ஹராத்தை கொண்டு வந்தா நானு நீங்க எல்லாரும் சேர்ந்து சாப்பிட்டு போக வேண்டியத நரகமாக பைக்கிறோம். ஹராத்தை கொண்டு வளர்க்கப்பட்ட உடம்புடைய நிலைமை என்ன, ஹதீஸ்ல வந்திருக்கிறது பன்னாறு அவுலாதிஹி, எந்த உடம்பு, எந்த உடம்பு ஹராத்தை கொண்டு வளர்க்கப்பட்டதோ, ஹராத்தை கொண்டு நல்லா விளங்கொள்ளணும், பன்றி இறைச்சி தின்றது மட்டும் இல்ல, சாராயம் குடிச்சு என்று சொல்றது இல்ல, ஹராமான வருமானத்தின் மூலம் சம்பாதிக்கப்பட்ட காசின் மூலம் வாங்கப்பட்ட உணவை சாப்பிடுவது அதுவும் ஹராம் தான். ஹராத்தை கொண்டு வளர்க்கப்படக்கூடிய உடம்பு அதுக்கு அதனுடைய நிலைமை என்ன, பன்னாறு அவுலாதிகி, அந்த உடம்புக்கு ரொம்ப தகுதியானது நரகம் தான் சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹதீஸ்ல ஹதீஸுக்கு கீழாக உலமாக்கள் கருத்து எழுதியிருக்கிறாங்க, மிக பயங்கரமான ஒரு விளக்கம் சொல்றாங்க, இந்த உடம்பு நரகத்துக்கு தகுதியானது என்றால் கருத்து என்ன தெரியுமா, ஹராத்தை கொண்டு வளர்க்கப்பட்ட உடம்பால நரகத்துக்கு தகுதியான வேலைகளை அல்லாஹ் செய்ய வைப்பான். பிள்ளைகளுக்கு ஹராத்தை கொண்டு வந்து கொடுத்தா அவங்களுக்கு ஹராமான யோசனை தான் வரும், ஹலால கொடுத்தா தானே ஹலாலான யோசனை வரும், அமளி பாத செய்யறதுக்கு ஆசை வரும் ஹலால கொடுத்தா, சுத்தமானத்தை கொடுத்தா தான் சுத்தமான யோசனை வரும், அசுத்தமானத்தை சாப்பிட கொடுத்தா, மனைவி மக்களுக்கு சாப்பிட கொடுத்தா, குழந்தை குட்டிகளுக்கு சாப்பிட கொடுத்தா ஹராமான யோசனை தான் வரும் அவங்களுக்கு, ஹராமான செயல தான் ஆசை வரும் அவங்களுக்கு. எனவே தான் எங்களை சாப்பாடை சுத்தமாக்கணும், அதுக்கு சம்பாத்தியத்தை சுத்தமாக்கணும். சகோதரர்களே, பெரியார்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, எங்களோட வீடு அது அல்லாஹ் ரசூல் விரும்பக்கூடிய வீடாக மாறும், வீட்டுடைய சூழல் குர்ஆன் ஹதீஸ் உட்பட்ட சூழலாக மாறும், வீட்டுடைய சூழல் குர்ஆனுடைய சூழலாக, வீட்டுடைய சூழல் ஹதீசுடைய சூழலாக, வீட்டுடைய சூழல் அல்லாஹ் ரசூலுடைய சூழலாக, ஈமானுடைய சூழலாக, நூறு பிரகாசம் உள்ள சூழலாக மாறணும் வீட்டுடைய சூழல். வீட்டுடைய சூழல் பாவத்துடைய சூழலாக மாறக்கூடாது, ஹராம் நடக்கக்கூடாது வீட்டுள்ளுக்கு, எங்கட வீடுகளுக்குள்ளால் எப்ப பார்த்தாலும் படம் தான் ஓடிக்கொண்டிருக்கிறேன். வீடியேட்டர்களாக, படம் தியேட்டர்களாக, தியேட்டர்களை விட மோசமா இருக்கிறது எங்கட வீடுகள். சில நேரத்துக்கு தியேட்டர்லேயே ஒரு நேரம் வச்சுதான் படம் ஓடும். எங்கட வீட்டுக்குள்ள 24 மணித்தியாலும் ஓடுறது படம் தான். தூங்கினாலும் ஓடிக்கொண்டிருக்கிறோம், டிவியில பார்த்து கொண்டே தூங்குறாங்க. கண்ணை முடிக்க போலே முன்னிக்க இருக்குது. முடிக்கிறது முதலாவது முடிக்கிறது படத்துல, தூங்குறது படத்துல. படத்திலே வாழ்க்கை ஓடுது. குடும்பமா உட்கார்ந்து பாக்குறாங்க படத்தை, உமா பாப்பா புள்ள குட்டி எல்லாம் சேர்ந்து பாக்குறாங்க படத்தை. எங்கட நலவுக்காக தரப்பட்டதா இதெல்லாம்? எங்கட லாபத்துக்காக தரப்பட்டதா? நீங்க யோசிப்பீங்க, என்னப்பா இந்த மௌலவிமாருக்கு எப்படித்தாலும் படம் படம் சொல்லி இதுக்கெல்லாம் ஏசி கொண்டிருக்கிறாங்க. இந்த டிவி டெலிவிஷனுக்கு எல்லாம் ஏசி கொண்டிருக்கிறாங்க. இதெல்லாம் எங்கட லாபத்துக்காக தரப்பட்டதா? இது இதெல்லாம் எங்கட நாசத்துக்காக தரப்பட்டது. உருவாக்கினவங்க நல்லதை இல்லை உருவாக்கிக்கிறது. உலகத்துக்கு நல்ல, உலகத்துக்கு மக்களுக்கு நல்லதை செய்யணும் சொல்லி யோசனை உள்ளவங்க இல்லை உருவாக்கி இருக்கிறாங்க. இந்த யகூதிகள் நசாராக்கள் எங்களை அழிவுல கொண்டு போய் உண்டாக்குறதுக்காக வேண்டி யோசிக்கக்கூடியவங்க எங்களை அழிக்கிறதுக்காக வேண்டி தந்திருக்கிறாங்க. குடும்பங்களை பிரிக்கிறதுக்காக, குழந்தை குட்டிகளை நாசத்தின் பக்கம் கொண்டு போயிட்டு சேர்க்கிறதுக்காக. படத்தை பார்த்தாங்க, என்ன நடந்துச்சு? எல்லாரும் சிரிச்சாங்க, கையை தட்டினாங்க, ஜோக் பண்ணினாங்க, எல்லாரும் எழுப்பி பேசாங்க. அவ்வளவுதான் நடந்துச்சு. அவ்வளோ தான் இல்லை. அந்த படத்தில இருந்து ஒவ்வொருவரும் ஆழமான விஷயங்களை படிச்சு கொண்டாங்க. மனைவி பெரிய ஒரு பாடத்தை படிச்சு கொண்டான், புள்ள குட்டிகள் பெரிய பாடத்தை படிச்சு கொண்டாங்க. அந்த பாடம் எல்லாம் ஹசரத்மார் மதரசாலை மாதிரி, ஆசிரியர்மார் இந்த பாடசாலைகள் மாதிரி ஒயிட் போர்டை வச்சு பிளாக் போர்டை வச்சு எழுதி கொடுத்து படிச்சு கொடுக்குற மாதிரி பாடம் இல்லை. இதெல்லாம் சைக்காலஜிக்கலி, இதெல்லாம் உளரீதியாக, உளரீதியான பாடங்கள், உளரீதியான பாதிப்புகள். இந்த படங்கள்ல, இந்த படங்கள்ல உளரீதியான பாதிப்புகள். மனைவி பெரிய பாடத்தை படிச்சு கொண்டா, கணவனுக்கு எப்படி மாற்றம் செய்யணும், கணவனை எப்படி சமாளிக்கணும், கணவனுக்கு எப்படி தவறான முறையில் நடந்துட்டு கணவனை சமாளிக்கணும். கணவன் பெரிய பாடம் படிச்சு கொண்டாரு, மனைவியோட ஒழுக்கக்கேட நடக்கிறதுக்கு எங்க படிச்சாரு? மனைவியுடைய உள்ளத்தை நோவிக்கு எங்க படிச்சாரு? புள்ள குட்டிகள் எங்க படிச்சாங்க? உம்மா வாப்பாக்கு மோசடி செய்யறதுக்கு எங்க படிச்சாங்க? பெற்ற தாய், கஷ்டப்பட்ட தாய், அந்த தாய் பெற்றெடுக்கும் போது எவ்வளவு சிரமப்படுறா சுபஹானல்லாஹ். அந்த பாப்பா வளர்த்தெடுக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறாரு, சாப்பாடு கொடுக்கிறதுக்கு ஒவ்வொரு ரூபாய்க்காக எவ்வளவு கஷ்டப்படுறாரு, எவ்வளவு சிரமப்படுறாரு இந்த பாப்பா. ஒவ்வொரு ரூபாயை வீட்டுக்கு கொண்டு வந்து சேர்க்கறதுக்காக, புள்ள குட்டிகளை பசியில இல்லாம சாப்பாடு கொடுக்கறதுக்காக, ஆடை அணிகளை வாங்கி கொடுக்கறதுக்காக, வீடு வாசல்களை கட்டுறதுக்காக இந்த பாப்பா ஒவ்வொரு ரூபாயையும் எவ்வளவு கஷ்டப்பட்டு சம்பாதிச்சிருப்பார், எத்தனை மலையில நனைஞ்சிருப்பார், எத்தனை வெயில காஞ்சிருப்பார், எத்தனை பேச கேவலப்பட்டிருப்பார், தலையை குளிச்சிருப்பார். கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச, வளர்த்தெடுத்த, ஒழுக்கம் கற்பித்த இந்த தந்தைக்கு, இந்த தாய்க்கு மாற்றம் செஞ்சு, மோசடி செஞ்சு, அவங்க வந்தாலும் சரி வராட்டியும் சரி, என்ன இஷ்டப்படி எனது திருமணம், என்ன இஷ்டப்படி எனது திருமணம், உம்மன கண்ணால கண்ணீர் கொட்டி கொண்டிருக்குது, என்ன வாப்பட கண்ணால கண்ணீர் கொட்டி கொண்டிருக்குது, என்ன உம்மட வாப்பட பதுவா கிடைக்குது, சாபம் கிடைக்குது, பிரச்சனை இல்லை, எனது திருமணம் எனது இஷ்டப்படி என்ற முடிவுக்கு கொண்டு வந்து சேர்த்ததுக்கு இந்த புத்திய படிச்சு கொடுத்தது, உளநீதியான இந்த சிந்தனைகளை உருவாக்கியது எது? பெற்றோர்களே, நீங்க கஷ்டப்பட்டு சல்லி கொடுத்து காசு கொடுத்து கொண்டு வந்து வச்சுக்கலே இந்த டிவியில டெலிவிஷன்ல, இதுல பெருசு போதா? இது 45 பெருசா எடுக்கணுமா? இப்ப அது பழைய மாடல் சரிவராதான், அதனால பெருசாவே கொண்டு வந்து போடுறாரு. இப்ப லேட்டஸ்டா இருக்கணுமா? இந்த டிவி டெலிவிஷன் கஷ்டப்பட்டு காசு கொடுத்து குடும்பத்தை கெடுத்து போட்டீங்க, கஷ்டப்பட்டு காசு கொடுத்து குடும்பத்தை கெடுத்து போட்டீங்க. கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, எங்கட குழந்தைகள் சீரேடிகளாக வரணும் என்று சொன்னால் எங்கட வீட்டுடைய சூழல் நல்ல சூழலாக மாற வேண்டும். பெற்றோர்கள் நல்லவர்களாக மாற வேண்டும். பெற்றோர்கள் அல்லாஹ்வுடைய சிந்தனை உள்ளவர்களாக மாற வேண்டும். அல்லாஹ்வுடைய ரசூலுடைய சிந்தனை வாழ்க்கை உள்ளவர்களாக மாற வேண்டும். தாய் சீராகிறது ஆக முக்கியமான பகுதி. தாயுடைய திருத்தம் தான் பெரும்பாலும் குழந்தைகளுடைய திருத்தத்துக்கு காரணமாக இருக்கிறது. தாய்மார்கள் சீர்கெட்டு பேசிட்டாங்கடா, குழந்தைகள் சீர்கெட்டு போறது அது மிகவும் மிகவும் அதிகமாக குழந்தைகளுடைய வாழ்க்கை சீர்கெட்டு போறதுக்கு தான் காரணமாக இருக்கிறது. ஒரு புலவர் சொல்லி காட்டாரு, லைசல் யதீமு மன் தஹா அபவாஹு மின் ஹம்மில் ஹயாதி வ கலகாஹு ஜலீலா இன்னல் யத்மல்லஹு உம்முன் தஹல்லத் அவ் அபன் மஷ்மூலா. ஒரு புலவர் சொல்லி காட்டார், அனாதை என்று சொன்னால் யாருன்னு தெரியுமா? அனாதை, அனாதை யாரு தெரியுமா? அனாதை இது சொல்றது தாயையோ தந்தையையோ இழந்த ஒரு குழந்தைக்கு அனாதை என்று சொல்ல வானம். உண்மையான அனாதை யாரு தெரியுமா? ஒரு குழந்தை, அந்த குழந்தையுடைய தந்தை அபன் மஷ்ஹூலா, ரொம்ப சோழியானவர், எப்ப பார்த்தாலும் பிஸி. அவர் வீட்டுக்கு வாரத்துக்கே நேரம் இல்லை. வயல்ல இருந்து வந்தா கடலுக்கு ஓடுவார், கடல்ல இருந்து வந்தா வயலுக்கு ஓடுவார். வியாபாரத்துக்கு போனா இங்க போவார் அங்க போவார். வீட்டை பாக்குறதுக்கு நேரம் இல்ல. புள்ள குட்டிகளோட பேச கதைக்க நேரம் இல்ல. புள்ளையுடைய படிப்பை கவனிக்க நேரம் இல்ல. ஓதலை கவனிக்க நேரம் இல்ல. ஓடிக்கொண்டே இருக்கிறார், சம்பாதிச்சு கொண்டே இருக்கிறார். சோழியான வாப்பாவும் உம்முன் தஹல்ல சீர்கெட்டு போன தாயும், தாய் சீர்கெட்டவன். தாயில வாழ்க்கையில தீன் இல்ல, மார்க்கம் இல்ல, இஸ்லாம் இல்ல, குரான் இல்ல, ஹதீஸ் இல்ல, ஒழுக்கம் இல்ல, வெக்கம் இல்ல, நாணம் இல்ல, அடக்கம் ஒழுக்கம் இல்ல, பண்பாடு இல்லாத தாய். சுபஹானல்லாஹ், வளரக்கூடிய குழந்தைகள் நல்லவர்களாக மாறுவார்களா? வளரக்கூடிய குழந்தைகள் சீதேவிகளாக மாறுவார்களா? கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, பெரிய பெரிய இமாம்கள், பெரிய பெரிய உலமாக்கள், பெரிய பெரிய அல்லாஹ்வுடைய வலிமார்கள், அல்லாஹ்வுடைய நேசர்கள், அவர்களுடைய வாழ்க்கையை கொஞ்சம் நாங்க திரட்டி பார்த்தோம் என்றால், வரலாறுகளை பார்த்தா சுபஹானல்லாஹ், அந்த தாய்மார்களுடைய சியா, அந்த தாய்மார்களுடைய முயற்சி, அந்த தாய்மார்களுடைய கவலைதான் இந்த குழந்தைகளை இமாமாக மாத்திரத்துக்கு காரணமாக இருந்திருக்கிறது. இமாமுனா புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அவர்களை பத்தி தெரியாதவங்க யாரும் இல்லை. இமாம் புகாரிய யாருக்கு தெரியாது? இந்த மஜ்மால யாருக்கு தெரியாது? எந்த ஆணுக்கு எந்த பெண்ணுக்கு தெரியாது? இமாம் புகாரிய கேள்விப்படாதவங்க யார் இருக்கிறீங்கன்னு பார்த்தா எல்லாத்துக்கும் தெரியும். இமாம் புகாரி அறிந்து வைத்திருக்கிறோம். இமாம் புகாரிய இமாம் புகாரியாக மாத்தினது யாரு? இமாம் புகாரிய இமாம் புகாரியாக மாத்தினதே அந்த பெரிய மா, அந்த 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 பெரிய மகானுடைய தாய், அவருடைய கவலை. இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பிறக்கும் போதே அனாதையாகத்தான் பிறந்தாங்க. தாயிட வயிற்றுல குழந்தை இருக்கும் போதே அந்த தந்தை மௌத்தாகிட்டாங்க. இமாம் புகாரியுடைய தந்தை மௌத்தாகிட்டாங்க. குழந்தையை பெற்றெடுக்கிறாள் இந்த தாய். சுபஹானல்லாஹ், அந்த தாய் இந்த குழந்தை என்ன செய்யறாங்க? பிறக்கும் போதே ரெண்டு கண்களிலும் பார்வையை இமாம் புகாரி இழந்திருக்கிறார். ரெண்டு கண்களுக்கும் பார்வை கிடையாது. பிறவி குருடாக பிறந்தவர். இன்றைய சயின்ஸ் சொல்லுது, இன்றைக்கு எல்லாம் கண்ணுக்கும் மருத்துவம் செய்யலாம், பார்வை இல்லாம போனா மருத்துவம் செஞ்சு பார்க்கலாம், ஆனால் பிறவி குருடுக்கு மருத்துவம் செய்ய முடியாது. பிறவி குருடுக்கு நோயை சுகமாக்க இயலாது, கண் பார்வையை கொடுக்க முடியாது. இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பிறவி குருடாக இருந்தவர்கள். ஆனா தாய் டாக்டர் சிகிச்சை அல்ல, அல்லாஹ்விடத்துல துஆ செஞ்சு முயற்சி செஞ்சாங்க. இமாம் புகாரியுடைய தாய் ரெண்டு துஆ கேட்கிறாங்க. முதலாவது துஆ, யா அல்லாஹ், எனது மகனுக்கு ரெண்டு கண்களுக்கும் நீ பார்வையை கொடுக்கணும். ரெண்டாவது துஆ, யா அல்லாஹ், எனது மகனை தலை சிறந்த ஒரு ஆலிமாக, ஒரு இமாமாக நீ மாத்தி தரணும். தாய்மார்கள் நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, எப்பயாவது எங்கட பிள்ளைகிட்ட துஆவை நாங்க செஞ்சிருக்கிறோமா? தலையன மகனை ஒரு இமாமாக மாத்தித்தா யாராவது கேட்டிருக்கிறோமா? இந்த தாயாவது கேட்டிருக்கிறோமா இந்த துஆவை? இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த தாய் இந்த துஆவை அடிக்கடி கேட்பாங்க. ஒரு நாள் இரவேல தூங்கி கொண்டிருக்கிறாங்க, கனவு காண்றாங்க. ஹசரத் ஈசா அலைஹி சலாம் அவர்களை கனவுல காண்றாங்க. ஈசா அலைஹி சலாம் கனவுல வந்து சொன்னாங்களாம், தாயே, உங்களோட துஆவல்லாஹ் கபூல் செஞ்சிட்டான், உங்களோட கண் மகனுடைய ரெண்டு கண்ணுக்கும் பார்வையை குடிக்கல்லாம் முடிவு செஞ்சிட்டான், எலும்பி இப்ப துஆ கேளுங்க. கண்ட கனவு திடுக்கிட்டு முழிச்சாங்க. கண்ட கனவுடைய அந்த அசராத் திரதி பலிப்பு உள்ளத்தில் அப்படியே துடிச்சு கொண்டிருக்குது. கண்களால கண்ணீர் கொட்டுது. அல்லாஹ் என் மகனுக்கு கண் பார்வையை கொடுக்க போறானா? அழுது கொண்டே மகனை மடியில வச்சுக்கொண்டு துவா கேட்க ஆரம்பிக்கிறாங்க. வரலாறு என்ன தெரியுமா சொல்லுது? இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹியுடைய தாயுடைய கண்ணீர் சொட்டு அப்படியே வடிந்தோடி வந்து இமாம் புகாரியுடைய கண்ணுக்குள்ள வந்து விழுகுது. இமாம் புகாரியோ குழந்தை திடுக்கிட்டு வீறிட்டு கொண்டு அப்படியே அழுது கொண்டு எழும்புறார். அந்த கண்ணீர் சொட்டு இமாம் புகாரியுடைய கண்ணுக்குள்ள விழுறதோட அல்லாஹ் ரெண்டு கண்களுக்கும் பார்வையை கொடுக்கிறார். ஒரு தாயுடைய அழுக, அல்லாஹ்வுடைய அச்சமுள்ள தாய். யோசிச்சு பாருங்க, அந்த தாய்க்கும் அல்லாஹ்வுக்கும் எவ்வளவு தொடர்பு இருந்திருக்கேன். அந்த தாய்க்கும் அல்லாஹ்வுக்கும் எவ்வளவு தொடர்பு இருந்திருக்கேன். ஒரு துவா கபூல் ஆகிட்டு மற்ற துவா என்ன நடக்குது? யாழ்லா என மகன் ஒரு இமாமாக மாத்தித்தான். துவா கேட்டது மட்டுமில்ல, வீட்டுக்குள்ளால முயற்சி நடக்குது. வீட்டுக்குள்ள வேறொன்றும் இல்ல, அசுத்தங்கள் ஒன்றும் இல்ல. அது படம் ஓடுற ஊடு இல்ல, அது பாட்டு போடுற ஊடு இல்ல, அது மியூசிக் கேட்கிற ஊடு இல்ல. அதே குரான் ஹதீசுடைய வீடு, குரான் ஹதீசுடைய சூழல், குரான் ஹதீசுடைய மாஹோல், குரான் ஹதீசுடைய காத்து வீசுது வீட்டுள்ளுக்கு. இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வெறுமனே 12 வயதாக ஆகும் போதே அந்த தாய் என்ன செய்யறாங்க, அந்த ஊருல இருந்தாங்க முஹம்மத் பின் சல்லாம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு இமாம். அந்த இமாம் இடத்துல அனுப்புறாங்க, மகன் இப்ப நீங்க முஹம்மத் பின் சல்லாம் இடத்துல போய் குர்ஆன் ஹதீஸ படிச்சுட்டு வாங்க. முஹம்மத் பின் சல்லாம் இடத்துல வராங்க இமாம் புகாரி. வரும்போது முஹம்மத் இப்னு சல்லாம் முகத்தை பார்த்து விளங்கி கொண்டாரு, வாரவர் ஒரு பையனாகத்தான் இருந்தாலும் மிகவும் விசேஷமான உருவத்தை விளங்கி கொண்டாரு. சில கேள்விகளை கேட்டாரு, பதில் சொன்னதோட சொன்னாராம், எனது புதிய மாணவர் இவர், இவரே 12 வயதில் முழு குர்ஆனையும் தனது நெஞ்சகத்தில் சுமந்திருக்கிறார், மட்டுமல்ல 90,000 ஹதீஸ்களையும் பாடமாக்கி இருக்கிறார். 12 வயதில் முழு குர்ஆனையும் மனனம் செய்து 90,000 ஹதீஸ்களையும் மனனம் செய்திருக்கிறார் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. இமாம் புகாரி சொல்றாங்க, 12 வயதுல தான் 90,000 ஹதீஸ், இப்ப ஏண்ட உள்ளத்துல 600,000 ஹதீஸ் மனப்பாடம் சொல்றாங்க. சகோதரர்களே, பெரியார்களே, இமாம் புகாரியை உருவாக்கினது யாரு? இமாம் புகாரியுடைய தாய் உருவாக்கினார். இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, ஹஃபிழ்துல் குர்ஆன வ அன இப்னு 7 சனீன், 7 வயதாக ஆகும் போது என் வீட்டுக்குள்ளால நான் முழு குர்ஆனையும் மனனம் செஞ்சிட்டேன் என்று சொல்றாங்க. 12 வயதுல தாய் அனுப்புறாங்க இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹியுடைய மஜ்லிஸுக்கு. இமாம் மாலிக் இமாம் ஷாஃபிஈய கண்ட முதலாவது பார்வை, இமாம் மாலிக் சொன்னாங்களாம் ஷாஃபிஈய பார்த்து, யா குலாம், ஏ பையனே, இன்னி அரா ஃபீ வஜ்ஹிக நூரா ஃபலா துதிஹு பிதுல்மத்தில் மஅசியா. ஏ பையனே, உன் முகத்தில் ஈமானுடைய இல்முடைய நூர் பிரகாசம் வெளிச்சம் வீசிக்கொண்டிருக்கிறது, பாவ கரைகள் மூலம் இந்த நூரை இந்த பிரகாசத்தை அணைத்து விடாதே என்று சொன்னாங்க. என்ன கருத்து? 12 வயதாகியும் பாவம்டா என்னான்னு தெரியாம வீட்டுக்குள்ள வளர்ந்திருக்கிறாய். எங்கட குழந்தைகளை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க பாப்போம், எங்கட குழந்தைகள் வீட்டுல வளரக்கூடிய குழந்தைகளை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 12 வயதாகி இமாம் ஷாஃபிஈக்கு பாவம் உண்டா என்னன்னு தெரியாது, அதனால முகத்துல பிரகாசமாக இருக்குது. எங்கட வளர்ந்து வர குழந்தைகள் படிச்சிருக்கிற பாடமே பெரிய பாடம். மொபைல்ல இன்டர்நெட்ல இருந்து, இன்டர்நெட்டின் ஊடாக, மொபைல் போனின் ஊடாக எங்கட பிள்ளைகள் படிச்சிருக்கிற பாடம். கொழும்புல சொல்லுவாங்க, அப்பாக்கு தெரியாததையும் பேரண்ட கேட்டுக்கொள்ளேருமா, அப்பா சொல்லாததெல்லாம் பேரன் சொல்றானா? இப்ப அப்படிப்பட்ட காலம், சின்ன பிள்ளைகளுடைய உள்ளங்கள் கெட்டு விட்டது. உள்ளத்துக்குள்ள தவறான யோசனைகள், தவறான சிந்தனைகள், தவறான காட்சிகளை போட்டு காட்டினா, தவறான படங்களை பார்த்தா, தவறான செய்திகளை கண்ணால கண்டுட்டால் தவறான யோசனை உள்ளத்துல வருமா, நல்ல யோசனை உள்ளத்துல வருமா? அல்லமா குதுபுத்தீன் புக்தியார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வெறுமனே 3 வயதே, சுபஹானல்லாஹ், அங்க இமாம் குதுபுத்தீன் முக்தியார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வாராரே உஸ்தாதிடத்துல வந்து குர்ஆன் ஓதுறதுக்கு 3 வயதுல உஸ்தாத் கேட்டாராம், மகன் 3 வயதுல என்ன குர்ஆன் ஓத போறாய்? இல்ல ஹஸ்ரத், பாத்து ஓத படிக்க உம்மா உங்கள்ட்ட அனுப்பி வச்சாங்க. உஸ்தாத் பார்த்தாரு, சின்ன மகனுடைய ஆசையை கெடுக்க கூடாது என்று பிஸ்மில் சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய பிஸ்மில்ல விரலை வச்சு, மகன் நான் ஓதுற மாதிரி நீயும் ஓது, ஓதி கொடுத்தாங்க. பிஸ்மில்லாஹி அர்ரஹ்மானி அர்ரஹீம் ஓதி கொடுக்கும் போதே குதுபுத்தீன் முக்தியார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஸலாம் ஹஸரத், வார்த்தைக்கு வார்த்தையாக எனக்கும் ஓத தெரியும், சொன்னாங்க மகன பண்ணி ஓது பார்ப்போம். பிஸ்மி சொன்னாங்க, சூரத்துல் ஃபாத்திஹா பூர்த்தியாக 3 வயது, சூரத்துல் பக்ரா, சூரத்து அல் இம்ரான், சூரத்துல் நிசா, சூரத்துல் மாயிதா, சூரத்துல் அன்ஆம், சூரத்துல் அஅராஃப், சூரத்துல் அன்ஃபால், சூரத்து தௌபா, 9 சூராக்கள், 10 ஜுஸூக்கள மனப்பாடமாக ஓதுறாங்க. ஹஸ்ரத் நிப்பாட்டினாங்க, மகன் நிப்பாட்டு, போதும் 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 போதும், உனக்கு குர்ஆன்ல எவ்வளோ மகன் பாடம். சொன்னாங்க, ஹஸ்ரத் எனக்கு முழு குர்ஆனும் மனப்பாடம். கேட்டாங்க, இந்த மகன் எப்படி இந்த குர்ஆன பாடமாக்கினார்? சொல்லப்பட்டதே, அந்த தாய் வீட்டுக்குள்ள எப்பையும் நடமாடும் போது, இந்த குழந்தைக்கு உணவு கொடுக்கும் போது, ஆடை அணிகளை அணிவிக்கும் போது, எப்பையும் குர்ஆன ஓதிக்கொண்டே இருப்பாங்க. இந்த தாயுடைய ஓதல் சத்தம் கேட்டு கேட்டு 3 வயதுல மகன் ஹாஃபிதாக மாறினார். யோசிச்சு பாருங்க கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அந்த தாய்மார்கள் எவ்வளவு சிறந்த தாய்மார்கள் இருந்திருப்பாங்க, அவங்களோட உள்ளம் எவ்வளவு வெளிச்சமாக இருந்திருக்கு, அவங்களுக்கும் அல்லாஹ்வுக்கு எவ்வளவு பெரிய தொடர்பு இருந்திருக்கு, அவங்களோட கவலை, அவங்களோட துஆ, அவங்களோட முயற்சி, அவங்களோட ஃபிக்ர், அவங்களோட தியாகம், அல்லாஹ் குழந்தைகளை பெரிய பெரிய சீதேவிகளாக அல்லாஹ் மாத்தி விடுறான். அதனால தான் பொதுவாக சொல்றது, குழந்தைகள் கெட்டு விட்டார்கள், வாலிபர்கள் தவறி நினைத்து விட்டார்கள் என்று சொல்ல வானம், வாலிபர்களை தவறின் பக்கம் வழிகாட்டிய பெற்றோர்களே நீங்க முதலாவது தௌபா செய்யுங்க. பெற்றோர்களுடைய வழிகாட்டை கெட்டுவிட்டது, பெற்றோர்கள் வழிகாட்ட தெரியாதவர்களாக மாறிவிட்டார்கள். எனவே வாலிபர்கள், வாலிப பெண்கள் வழிகெட்டு போயிருக்கிறார்கள். குறிப்பாக தாயுடைய வாழ்க்கை, குறிப்பாக தாயுடைய வாழ்க்கை. அதனால தான் நான் அடிக்கடி சொல்லக்கூடிய விஷயம், தாய்மார்கள் எப்பையும் வீட்டுக்குள்ளால் இருக்கணும். தாய்மார்கள் சுத்தி திரியக்கூடியவர்கள் அல்ல, தெரு தெருவாக சுத்தக்கூடியவர்கள் அல்ல, வீடு வீடாக அலையக்கூடியவர்கள் அல்ல. அவர்கள் வீட்டுக்குள்ளால் இருக்க வேண்டும், அவர்கள் தன்னை மறைத்து வாழ வேண்டும், அவர்கள் தன்னை அடக்கத்துக்கு கீழால், ஒழுக்கத்துக்கு கீழால் கொண்டு வர வேண்டும். வெக்கமற்றவர்களாக, நாணமற்றவர்களாக, கூச்சமற்றவர்களாக மாறிவிடக்கூடாது. அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையை ஒழுக்கத்துக்கு கீழால் கொண்டு வர வேண்டும். சுபஹானல்லாஹ், வீட்டுடைய சூழல்ல வளரக்கூடிய புள்ளே சிறந்தவர்களாக மாறுவார்கள். தாயிடத்தில் வெக்கமில்லாத வாழ்க்கை, எனவே வளரக்கூடிய குழந்தைகளிடம் வெக்கமில்லாத வாழ்க்கை. அதை விட நான் சொல்றதா இருந்தா, முதலாவது சொல்லணும், இந்த தந்தை இந்த கணவன்மாருக்கு சொல்லணும், உங்களோட குடும்பத்தை பாதுகாக்க பழகிக்கோங்க. வீட்டுக்கு வெளியிலுள்ள எல்லா விவகாரங்களும் ஆண்களின் மூலமாக நடைபெறும். வீட்டுக்கு வெளியிலுள்ள விவகாரங்களை ஆண்கள் பெண்கள கையில கொடுத்துட்டு ஒதுக்கிட்டாங்க. காசை கொடுத்துட்டா சரி வருமா? கைக்கு காசை கொடுத்துட்டா சரி வருமா? நிறைய ஆண்கள் விலகி வச்சிருக்கிறாங்க, காசை கையில கொடுத்துட்டா சரி, சம்பாதிச்சு காசை கையில கொடுத்துட்டா மனைவி மற்றதெல்லாம் செஞ்சு கொள்வாளாம். அவத்தான் யாவா சம்பாதிச்சு சாமானம் வாங்க போறது, அவத்தான் பஜாருக்கு போறது, ஷாப்பிங்க்கு போறது, மார்க்கெட்டிங் போறது, பிள்ளைல ஸ்கூலுக்கு கூட்டி கொண்டு வர, கூட்டி கொண்டு வாரத்துக்கு போறது, பேரண்ட்ஸ் மீட்டிங்ல கலந்து கொள்றது, மெடிக்கலுக்கு போறது, மருத்துவங்களுக்கு போறது, சட்டம் தனிய, த்ரீ வீல்கள்ல, பஸ் வண்டிகள்ல எங்கட தாய்மார்கள் சட்டம் தனியா அணைஞ்சு திரிஞ்சு கொண்டிருக்கிறாங்க. தந்தைமாரர் சொல்றாங்க, எங்கட வேலை என்னது? மாஷா அல்லாஹ், கையில காசை சம்பாதிச்சு கொடுத்துருவோம், எங்கட பொறுப்பு முடிஞ்சது. நான் தான் சொல்றேன், நீங்க நாட்டுக்குள்ள தொழில் செய்யுங்க, வெளிநாட்டுக்கு போய் தொழில் செய்யுங்க, ஆனால் குடும்பத்துக்குரிய ஹக்கு இருக்கிறேன். வெளிநாட்டில் தொழில் செய்யக்கூடியவர்களுக்கும் சொல்லப்படுவோம், குடும்பத்தை மனைவியை வச்சு சாமானம் வாங்குறதுக்கு பஜாருக்கு அனுப்பிட்டு, மனைவியை வச்சு உள்ள ஸ்கூலுக்கு அனுப்ப வச்சுட்டு, மனைவியை வச்சு வெளி விவகாரங்களை பாதிக்க வச்சுட்டு, நீங்க தொழில் செய்வீங்களா? என்ன தொழில் செய்வீங்க நீங்க? குடும்பத்தோடு இருந்து கொண்டு ஏழுமான தொழிலை செஞ்சு கொண்டு வீட்டுக்கு வெளியிலுள்ள விவகாரங்களை நீங்க பார்த்துக்கொண்டு மானம் மரியாதையை பாதுகாத்துக் கொண்டு மனைவியுடைய மானம் மரியாதை பாதுகாக்கப்பட வேண்டும். இதை விடவும் ஒரு படி மேலாள கைக்கு சொல்றதாக இருந்தால், இவரை இங்கிருந்து கொண்டு மனைவி அனுப்பி சம்பாதித்துக் கொண்டிருக்கிறார். மனைவியை விட்டு சம்பாதிக்க பழகிட்டீங்களா? மனைவி வெளிநாட்டில் இறங்கியிருக்கிறார், மனைவி அனுப்பி சம்பாதிக்க பழகிட்டார். கோபிச்சு கொள்ளவான உண்மைகளை எடுத்து சொல்வது இளமாக்களின் பொறுப்புனால சொல்றோம். இல்லாட்டி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உண்மையை விளங்கி மறைத்த இளமாக்களுக்கு பயங்கரமான தண்டனை அல்லாஹ் நரகத்தில் வச்சிருக்கிறார். அதனால சொல்றோம். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, அதனால எங்கட குடும்பங்கள் தீனியத்தான ஒரு குடும்பமாக நான் ஆரம்பத்தில் ஓதின ஆயத்தைங்க, யா அய்யுஹல்லதீன ஆமனுதுகுலூ ஃபிஸ்ஸில்மி காஃபா, ஈமான் கொண்ட விசுவாசிகளே, வாங்க தீனுக்குள்ளால் இஸ்லாத்துக்குள்ளால் பூர்த்தியாக, பூர்த்தியான இஸ்லாத்துக்குள்ளால வாங்க. இதெல்லாம் இஸ்லாம், இதெல்லாம் இஸ்லாம். மனைவி அவட கடமையை செய்யணும், கணவர் கடமையை செய்யணும், பொறுப்புகளை செய்யணும். சகோதரர்களே, பெரியார்களே, இந்த விடயங்களை கொஞ்சம் நாங்க கருத்து எடுப்போம் என்று சொன்னா அல்லாஹ்வுடைய உதவி கிடைக்கிறதுக்கு காரணமாக இருக்கும். எங்கட குடும்பங்கள் அல்லாஹ் விரும்பக்கூடிய குடும்பங்களாக மாறுறதுக்கு காரணமாக இருக்கும். எங்கட இஸ்லாம் முன்மாதிரியான இஸ்லாம், இந்த முன்மாதிரி இது அந்நிய மக்களுடைய ஹிதாயத்துக்கு காரணமாக இருக்கும். அந்நிய மக்கள் இன்றைக்கு ஷிர்க்ல, பாத்தில்ல, பலாலத்துல, இருட்டுல முட்டி மோதிக்கொண்டிருக்கிறாங்க. பல பல சிலைகளை வச்சு வணங்கி கொண்டிருக்கிறாங்க, மார்க்க தெரியாம இருக்கிறாங்க. இவங்க எல்லாரும் இந்த இஸ்லாத்துக்குள்ள வந்து சேர்றதுக்கு நாங்க வாழ்ந்து காட்டக்கூடிய இஸ்லாம் முன்மாதிரியாக இருக்கோம், முன்மாதிரியாக முஸ்லீமாக வாழும் நாங்க. கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, இஸ்லாத்துல முன்மாதிரி அவசியம். அதே போல வரக்கூடிய முஸ்லிம்களை அரவணைக்கிறது, வரக்கூடிய இஸ்லாத்துல வரக்கூடியவங்களை ஏசவானம் திட்டவானம், அவர்களை ஒதுக்க வானம், அவர்களுக்கு இந்த நவ முஸ்லிம் என்று சொல்ற பேரை சொல்லி, அவர்களுக்கு நாங்க மௌலா இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய பேரை சொல்லி, அவர்களுக்கு நாங்க இரண்டாவது இடத்தை கொடுத்து அவர்களை ஒதுக்கக்கூடாது சமூகத்தில் இருந்து, அவர்களை இணைத்துக் கொள்ள வேண்டும். எங்கட நான் சொல்றது, அவர்களுக்கு நல்ல தொழிலை கொடுங்க, நல்ல வியாபாரத்தை கொடுங்க, நல்ல திருமணங்களை முடிச்சு கொடுங்க. இஸ்லாத்துக்கு வரக்கூடிய குழந்தை பெண்களை, வாலிப சகோதரிகளை திருமணம் முடிங்க, இஸ்லாமிய வாலிபர்கள் திருமணம் முடியுங்க. இஸ்லாத்துக்கு வரக்கூடிய வாலிப சகோதரர்களை, எங்கட பெண் குழந்தைகளுக்கு திருமணம் முடிச்சு கொடுங்க, அவங்களை சேர்த்துக் கொள்வோம். நாங்க இன்னைக்கு சொல்றது வந்தவங்களுக்கு நான் திருமணம் முடிச்சு கொடுக்கிறேன். அவன் நேற்று வந்த சிங்கல் அவன், தக்ஃபிருல்லாஹ், நேற்று வந்த தமிழன் அவனுக்கு முடிச்சு குடிக்கலுமான்னு கேட்கிறான். தக்ஃபிருல்லாஹ், அப்படி பேசக்கூடாது, அந்த வார்த்தைகளை சொல்லக்கூடாது. என்றைக்கு கலிமாவை சொல்லிட்டானோ அன்றைக்கு என்ன சகோதரனாக மாறிவிட்டான், எனது சகோதரியாக மாறிவிட்டான், இஸ்லாமிய சகோதரனாக, இஸ்லாமிய சகோதரியாக மாறிவிட்டான். அதனால கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, இந்த விஷயங்களை கொஞ்சம் நாங்க கருத்து கெடுக்கணும், இந்த விஷயங்களை கொஞ்சம் நாங்க விளங்கணும், எங்களை யோசனை கெடுத்துக் கொள்ளணும், நாங்க இந்த விஷயங்களை கொஞ்சம் படிக்கணும், உணரணும். குர்ஆன் ஹதீச விளங்குங்க சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, குர்ஆன் ஹதீச படிங்க, உலமாக்களை நாடுங்க, விஷயங்களை தெரியாம செய்யவானம், விஷயங்களை விளக்கம் இல்லாம செய்யவானம், எல்லா விஷயங்களையும் உலமாக்கிட்ட கேட்டுக்கோங்க. ஹஸரத், நான் செய்யறது சரியா இல்லையா, ஹராமா ஹலாலா, புள்ள குட்டிகளை ஓதவீங்க, குர்ஆன் ஹதீஸ குடும்ப பிள்ளைகளுக்கு அல்லாஹ் கண்ணியமா வாழ வைப்பான், பயப்படவானம், கேவலப்படுத்த மாட்டான் அல்லாஹ். இன்னைக்கு எங்களுக்கு சரியான மட்டும் குர்ஆன் ஹதீஸ பிள்ளைகளுக்கு கொடுக்க பயன், என்ன நடக்குமோ தெரியாது. தக்குவா உள்ள உண்மையான உலமாக்களாக நீங்க வாழ படிச்சு அவங்களை ஆக்கிடுங்க, அல்லாஹ் சமூகத்துல தலை நிமிர்ந்து வாழ வைப்பான். ஆம்பளை பிள்ளையில உலமாக்களாக ஹாபிதாக மாத்துங்க, பொம்பளை பிள்ளையில ஆலிமாக்களாக ஹாபிதாக்களாக மாத்துங்க, அல்லாஹ் கண்ணியமாக வாழ்வார். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, எனவே இது போல உள்ள விஷயங்கள் ஏராளம். மிகவும் சுருக்கமாக சில விஷயங்களை தொட்டு காட்டி கொண்டு போனோம். இன்னும் சொல்றேன்டா, நிறைய விஷயங்களை நம்ம சொல்லலாம், நிறைய வித முதாக்கரா செய்யலாம். என்றாலும் ரொம்ப நேரம் நீங்களும் இன்றைக்கு ஒரு விடுமுறை நாள் இல்லாம உங்களோட வேலை நாளாக இருந்தும் நீங்க மாஷா அல்லாஹ் இந்த இடத்துல வந்திருக்கிறீங்க, ஆண்கள் வந்திருக்கிறீங்க, பெண்களும் வந்திருக்கிறதாக கேள்விப்பட்டோம். எனவே அந்த அடிப்படையில் உங்களோட வேலை வெட்டிகளும் இருக்கும், வீடுகளுக்கு நீங்களும் போய்த்து சேர வேண்டியதாக இருக்குது, நாங்களும் கொழும்புக்கு போய்த்து சேர வேண்டியதாக இருக்குது. எனவே அந்த அடிப்படையில் இந்த விஷயங்களை முதாக்கரா செஞ்சத்தோடு நாங்கள் முடிச்சு கொள்வோம். எனவே இந்த விஷயங்களை கொஞ்சம் யோசனை கெடுத்து கருத்து கெடுத்து நாங்கள் எந்த விஷயத்தை முதாக்கரா செஞ்சோமோ, பயான் செஞ்சோமோ, பேசினோமோ, கேட்டோமோ, அந்த விஷயத்தை வாழ்க்கையில கொண்டு வாரத்துக்கு முயற்சி செய்யுங்க, நீயத்து வைங்க, யோசனை பண்ணுங்க. வீட்டுக்கு போயிட்டு மனைவியோடு உட்கார்ந்து மஷூரா செய்யுங்க. இப்படி எல்லாம் சொன்னாங்க, ஹராம் ஹலால பத்தி பேசினாங்க, வீட்டு சூழலை பத்தி பேசினாங்க, தீரியால வார விபரீதங்களை பத்தி பேசினாங்க, பெண்கள் வீட்டுக்குள்ள அடக்கம் ஒழுக்கமா இருக்கிறத பத்தி பேசினாங்க, மான மரியாதையை பாதுகாக்கிறத பத்தி பேசினாங்க. எனவே இந்த விஷயங்களை எப்படி வீட்டுக்குள்ள சாதிக்கலாம் கொஞ்சம் மஷூரா பண்ணுங்க மனைவியோடு உட்கார்ந்து. எனக்கு இந்த பேச்சுடைய தொடர்ந்து ஒரு விஷயத்தை நான் மறந்துட்டேன், அதை மட்டும் நான் சொல்லி நான் முடிச்சு கொள்வேன். அதோட அந்த பெண்களுடைய மான மரியாதைகளை பாதுகாக்கக்கூடிய அந்த தொடர்புல, அந்த தொடர்ச்சியில எப்படி மனைவிய பாதுகாக்கிறோமோ அத மாதிரி வயது வந்த குமரிகளை, யுவதிகளை பாதுகாக்கிறதும் ஆக முக்கியமானது. படிப்பு என்று சொல்றதுக்காக, டியூஷன்ஸ் கிளாஸஸ் சொல்றதுக்காக, இந்த யுவதிகளுடைய வெக்கம் கூச்சம் இல்லாம மானம் மரியாதைகளை இழந்து சட்டம் தகுல பிள்ளைகளை அனுப்பி கலவன் பாடசாலைகள்ல, கலவன் கிளாஸஸ்ல கொண்டு போய் சேர்த்து படிக்கத்தான், படிக்கிறதுல படிக்கத்தான் வேணும் சகோதரர்களே, தெரியாங்களே. ஆனால் சரியாட்டுக்கு வெளியில போயிட்டு பிள்ளைல படிக்க வைக்க வேணாம். உம்மாம் இல்ல வாப்பாம் இல்ல எங்கேயோ படிக்கிறா மகள், படிச்சுட்டா சரியாப்ப, படிச்சுட்டா சரின்னு யோசிக்க வேணாம். ஒழுக்கமா படிக்க வைங்க, படிக்க வைங்க, ஒழுக்கமாக படிக்க வைங்க. படிப்பை கொடுக்கணும் பிள்ளைகளுக்கு. நாங்களும் சொல்றதுதான், இந்த கொழும்புல நிறைய பேர் இருக்கிற வாலிபர்கள், அவங்க எட்டாம் ஆண்டோட ஒன்பதாம் ஆண்டோடு அப்படியே ஸ்ரீனி டிரைவரா மாறுவாங்க. அப்படியாக வேணாம், நாங்க கொழும்புல சொல்றது அப்படி செய்ய வேணாம். படிங்க, படிச்சு வாங்க, சமூகத்துல நல்லா படிச்ச முன்னுக்கு வாங்க, படிப்பு படிச்ச தலைவர்களாக மாறுங்க நீங்க. ஆனால் குர்ஆன் ஹதீஸுக்கு உட்பட்ட முறையில தான் படித்திருக்கணும். குர்ஆனுக்கு ஹதீஸுக்கு எதிராக வைத்துக் கொண்டு படிக்க கூடாது, நாங்க முட்டி மோதக்கூடாது குர்ஆன் ஹதீஸோட. எங்கட படிப்பிரிக்கணும் குர்ஆன் ஹதீஸுக்குள்ளால. எனவே யுவதிகளை பாதுகாக்கிறது, வெக்கத்தை கூச்சத்தை பாதுகாக்கிறது, அவர்களுடைய அடக்கத்தை பாதுகாக்கிறது. நிறைய வாப்பமார் நினைக்கிறாங்க, எங்கட மகள் தான் ஹசரத் மாஷா அல்லாஹ், அவ இப்ப முந்தி மாறி இல்ல, நல்லா ஃபார்வர்ட், எல்லாத்துடன் பேசுவா, கதப்பா, அவக்கு வெக்கம் என்று சொன்னா அப்படியெல்லாம் அடக்கி கொண்டிருக்க மாட்டா, பெருமையா பேசுறாங்க. சில பேர் நினைக்கிறாங்க மகள் எல்லாத்துடன் உடச்சு கொண்டு பேசி பேசினா அதுதான் நல்ல பேச்சா, அதுதான் நல்ல பழக்கமா. அது பெண்கள்கிட்ட வரக்கூடாத தன்மை. பெண்கள்கிட்ட வெக்கம் இருக்கணும், அடக்கம் இருக்கணும். எல்லாத்துடன் பாவடா பேசினா எல்லாத்தையும் பேசி பட்டுடும் கடந்து, எங்கேயுமே போயிட்டு எதையும் பேசுறதுக்கு வெக்கப்பட மாட்டா. கடந்து ஹதீஸ்ல வருவது பெண்களுக்கு அல்லாஹ் வைக்கிறான், அவர்களுக்கு ஆசைகள் இச்சைகள் கூட, ஆனா அவர்களுடைய வெக்கம் அவர்களை தடுத்து வைத்திருக்கிறது என்று சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வெக்கத்தை வச்சுதான் அவங்க பாவம் செய்யாம தடை பெற்றிருக்கிறாங்க. வெக்கம் போச்சுதான் எல்லாம் போச்சு. அதனால வெக்கத்தை பாதுகாக்கிறது ஆக முக்கியம் பெண்களிடத்துல, குறிப்பாக யுவதிகளிடத்துல பாதுகாப்பு. எனவே சகோதரர்களே, பெரியார்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, எனவே இது நீண்ட நீண்ட தலையங்கங்கள், மிச்ச நேரம் எடுத்து பேச வேண்டிய விஷயங்கள். எனவே இந்த விஷயங்களை நான் சொல்றேன், இப்படியான நிகழ்வுகள் அடிக்கடி ஏற்படுத்துங்க. வராத நாளே கூட்டிக் கொண்டு வாங்க, வந்தவங்க மாஷாலா நீங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க. நான் நினைக்கிறேன் எல்லா நிகழ்வுகளுக்கும் இப்படியான ஒரு கூட்டம் வருவாங்களா இருக்கும். ஆனால் வராதவங்க நிறைய பேர் இருப்பாங்க, அவங்களுக்கும் அழைப்பு கொடுங்க, அவங்களையும் கொண்டு வந்து சேருங்க. ஆண்கள்ல பெண்கள் இந்த செய்திகளை கொண்டு போய் காதல எத்திவைங்க, அவர்களோட வாழ்க்கையில திருத்தங்கள் மாற்றங்கள் வாரத்துக்கு காரணமாக இருக்கணும். எனவே சகோதரர்களே, பெரியார்களே, அன்பான சகோதரிகளே, தாய்மார்களே, இந்தந்த விஷயங்களை நாங்க பேசினோமோ கேட்டோமோ, அந்த விஷயங்களை எங்களோட வாழ்க்கையில எடுத்து அமல் செய்யறதுக்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் தபாரக வ தஆலா எங்கள் அனைவர்களுக்கும் அருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.